இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்கு, டேஜா ஊ அப்படின்னுவாங்க. அப்படின்னா நம்ம ஏற்கனவே அனுபவித்த, ஏற்கனவே கடந்த ஒரு அனுபவம் நமக்கு திருப்பியும் அதே மாதிரி வர மாதிரி இருக்கே, அந்த மாதிரி ஒரு உணர்வுக்கு பேர் தான் டேஜாவு. இப்போ நம்ம இந்த பகுதியை பார்க்கும்போது தாவீதுடைய பாவத்தையும் அவர் விழுகிற விதத்தையும் பார்க்கும்போது ஒருவேளை இவரும் சவுல் மாதிரி தானா அப்படின்னு நினைக்கிற ஒரு எண்ணம் நமக்கு வருகிறது. ஏன்னா ஆண்டவர் தாழ்மையாக இருந்த சவுலை பிடித்து இஸ்ரவேலுக்கே பெரிய ராஜா, முதல் ராஜாவாக ஏற்படுத்தின உன்ன சவுல், அவன் பெருமை நிறைந்து போய் ஆண்டவருக்கு கீழ்படியாம அவன் பெருமையில பொறாமையில பயங்கரமா அழிந்து போன, அவனும் அவன் குடும்பமும் அழிந்து போச்சுன்னு பார்க்கிறோம். இப்போ தாவீது மீண்டுமாக ரெண்டாவது ராஜாவாக ரொம்ப ட்ரைனிங் கொடுத்து அவனை நியமிச்சிருக்கும் போது, இப்போ தாவீதும் இச்சைக்கு இடம் கொடுத்து வேசித்தனம் மரணம்னு சொல்லி அவனும் அதே கதை தானா, ரெண்டாவது ராஜாவும் இப்படியே போக போறாரா அப்படின்னும் போது இந்த 12வது அதிகாரம் அப்படி இல்லை என்பதை நமக்கு காட்டும் வண்ணமாக இந்த அதிகாரம் வருகிறது. இது தேஜா ஊவா இருக்க போறதில்லை. ஏன்னா சவுலுக்கும் தாவீதும் வித்தியாசமான மனிதர்கள்னால இல்லை. இதுக்கு வித்தியாசப்படுத்துறது தாவீத சரி சவுல சரி யாரு, கர்த்தர் ஆண்டவர். எல்லாரும் பாவிகள் தான் உணர வருது. சவுலுக்கு இச்ச பெரிய பாவமா, இது பெருமை பெரிய பாவமா இருந்திருக்கலாம். தாவீதுக்கு இச்ச, எல்லாரும் ஒரு ஒரு விதல்ல எல்லாரும் வழி தப்பி போறவங்க தான். ஆனா அவங்கள வித்தியாசப்படுத்துகிறது கர்த்தர் தான். சில பேருக்கு அவர் கிருபையை கொடுத்து அவர் காப்பாத்துறாரு. அதை தான் இந்த பகுதியில அவருடைய கிருபை, அவருடைய மனம் திரும்புகிற கிருபை, மனம் திரும்ப வைக்கிற கிருபை தாவீதை தேடி வருகிறத இந்த பகுதியில பார்க்கிறோம். அழிந்து போயிருப்பார் தாவீது, ஆனா அவருடைய கிருபை வந்து தாவீதை காப்பாற்றுவதை நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே அவர் செய்த பெரிய துணிச்சலான வேசித்தனத்தை பார்த்தோம். அதை செய்து அவர் அதை மறைப்பதற்காக போட்ட அவதாரங்களையும், தந்திரமாக உரியாவை கொலை செய்ததையும், இப்போ உரியா இறந்துட்டார், இறந்து பெத்சேபாவை திருமணம் செய்து எல்லாமே சுகமாக போகுதுன்னு தாவீது நினைச்சிருப்பாரு, எல்லாம் மறைத்து கொண்டோம் அப்படின்னு. ஆனால் அந்த உலக லெவலில் பார்க்கும்போது அப்படித்தான் நமக்கு தெரியுது. தப்பு செய்கிறாங்க, நல்லா தானே இருக்கிறாங்க, எல்லாம் மறைச்சு தான், இப்போ எவ்வளோ தப்பு செஞ்சுருக்கிறாங்களே அப்படின்னு தான் நமக்கு தெரியுது. ஆனால் அந்த அதிகாரம் கடைசி எப்படி முடியுது, தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாக இருந்தது. ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, ஆண்டவர் பார்வையில் அது பொல்லாததாக இருந்தால் அவர்கிட்ட இந்த அடி வரும், பயங்கரமான அடி வரும். நிதானமாக வரலாம், ஆனால் பயங்கரமாக வரும். பொறுத்திருந்து கொடுக்குற அடி பயங்கரமாக வரும். அதுதான் நம்ம பார்க்க, நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆகவே இந்த 12வது அதிகாரத்துக்கு வரும்போது கடவுளுடைய கிருபை வருது. உண்மையாக தாவீதை மனம் திரும்ப தான் வைக்குது. அதே நேரத்தில் அந்த கிருபை அவரை பயங்கரமாக சிக்ஷிக்கவும் வருகிறது. நம்ம எந்த அளவுக்கு பாவத்தில் தொடர்ந்து போய் நம்ம இருதயத்தை கடினப்படுத்திக்கிறோமோ, கடவுள்கிட்ட இருந்து வருகிற நமக்கு சிக்ஷையும் அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கும். பாருங்களேன், ஒரு சின்ன இதை உடைக்கிறதுக்கு, ஒரு முட்டையை உடைக்கிறதுக்கு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண வேண்டியதில்லை, டப்புன்னு தட்டினா உடைஞ்சிரும். ஒரு கல்லை உடைக்கணுன்னா சம்முட்டி எடுத்தா தான் உடைய முடியும். அந்த மாதிரி எந்த அளவுக்கு இருதயம் கடினப்படுத்திக்கிறோமோ அந்த அளவுக்கு கடவுளுடைய அடி நமக்கு உழுவும். பாருங்களேன், எந்த அளவுக்கு மிருதுவாக வச்சிருக்கிறோமோ, எந்த அளவுக்கு அவர் சொன்ன ஒன்று அடங்குறோமோ அந்த அளவுக்கு அடி கம்மியாக வாங்கிக்கலாம். இப்போ தாவீதுக்கு அடி ரொம்ப கடினப்படுத்திக்கிட்டார், பயங்கரமான அடி உழுவ போகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அஞ்சு தலைப்பில் இதை நம்ம புரிஞ்சுக்க பார்ப்போம் இந்த அதிகாரத்தை. முதலாவது ஒரு ஒரு மறுத்து போன மனசாட்சி, ஒரு உருக்க வைக்கிற ஒரு ஓமை, நேரடியான கண்டனம், உண்மையான அறிக்கை, நொறுக்குகிற விளைவுகள். இந்த அஞ்சு தலைப்புல இந்த பகுதியை நாம் படிச்சுக்க பார்ப்போம். முதலாவது இதோ மறுத்து போன மனசாட்சியை பாருங்க. மறுத்து போன மனசாட்சி கடினப்பட்ட இருதயம், கடினப்பட்ட இருதயம். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா 26 முப்பத்தி ஒன்று வரைக்கும் நீங்கள் அதை படிக்கலான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நான் நோட் பண்ணியிருந்தேன். 26-31 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சி அங்கே நமக்கு போட்டிருக்கு. அந்த டீட்டெயில்ஸ் வந்து இந்த அதிகாரம் முடிஞ்ச பிறகு வர மாதிரி அங்கே போட்டிருக்கு. ஆக்சுவலாக அது வந்து தாவீது உரியாவை கொன்னுட்டு பெத்ஷேபாவோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிற பாவத்தை தொடர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது நடந்த ஒரு நிகழ்ச்சி அது. பாருங்களேன், அவர் பெத்ஷேபா திருமணம் செய்துக்கிட்டு உரியா இறந்துட்டாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், அந்த ஆமோன் புத்திரருடைய தலைநகரம் ரபா, அதை வந்து ஜோயப் வந்து முற்றுகையிட்டு அதை பிடிக்கிறதுக்கு தான் போயிருந்தார். அந்த போர் எப்படி ஆரம்பிச்சிச்சின்னு நமக்கு தெரியும். முதல்ல நாகோஷ் ஆமோனுடைய ராஜா இறந்து போய் அவனுடைய மகன் அனூன் தாவீதுடைய ஆட்களை அவமானப்படுத்தினதுனால் அந்த போர் ஆரம்பிச்சிச்சு. சிரியாவெல்லாம் கொண்டு வந்து சிரியர்களை கொண்டு வந்து ஒரு பெரிய போராக தான் வந்துச்சு. ஆனால் அதில் ஜோயப் வெற்றி பெற்று சிரியர்கள்லாம் வரட்டி அடித்தான். இந்த ஆமோன் புத்திரர் போய் அவன் ஊரில் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ அந்த ஊரை முற்றுகை எடுத்து அவங்களை அழிக்கணும் என்பதற்காக ஜோயப் வந்திருக்கிறார். அந்த போர் முற்றுகை இடும் போது தான் தாவீது அரண்மனையில் ரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார், பால்கனியில் ஒலாத்திக்கிட்டு இருந்தார். அவர் போயிருக்கணும் அந்த போருக்கு, ஆனால் ஒலாத்திக்கிட்டு இருந்தார். அந்த போரில் தான் உரியாவை வச்சு அவர் கொலை செய்தார். பாருங்களேன், இப்போ இவர் இந்த எழுதுறவர் என்ன பண்ணுறாரு, இந்த வேதத்தை எழுதுறவர் பெத்ஷேபா கதையை முற்றிலுமாக நமக்கு முடித்து விட்டு 12:25 வரைக்கும் அதை முடிச்சிடுறார். 11 ஆரம்பித்து 12:25 வரைக்கும் அந்த கதையை முடிச்சுட்டு இப்போ தொடர்ந்து 26 வசனத்திலிருந்து அந்த போரை தொடர்றார். ஆனால் அந்த போர், அந்த போருடைய ஆமோன் புத்திரருக்கு என்ன ஆச்சுன்றது இங்கே நடக்கலை, இதுக்கு முன்னாடியே நடந்துச்சு. தாவீது பாவ வாழ்க்கையில் அவர் தொடர்ந்து போயிட்டு இருக்கும்போது நடந்த ஒரு நிகழ்ச்சி. பாருங்களா, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த நிகழ்ச்சி வந்து தாவீது ஒருவேளை திருமணம் செய்து பெத்ஷேபா ப்ரெக்னெண்ட்டாக அவர் வீட்டில் இருக்குது, அந்த நேரத்தில் அவர் பின்வாங்கி இருக்கிற நிலையில் தான் கடினப்படுத்திக்கிட்டு கொண்டு இருக்கிற நிலையில், இவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுட்டு ஒரு விசுவாசம் எப்படிங்க சமாதானமாக வாழ முடியும் இல்லைங்களா? இவ்வளோ பெரிய தப்பு செஞ்சு ஒரு விசுவாசம் வாழ முடியுமா? வாழ முடியும். எப்படி? தன்னுடைய மனசாட்சியை கடினப்படுத்திக்கிட்டான். தப்பு தப்பு தப்புன்னு உள்ள சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனால் அதை கடினப்படுத்தி கடினப்படுத்தி இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டு தொடர்ந்து வாழ்றது. அது எந்த அளவுக்கு கடினப்படுதோ அதை உடைக்கிறது அந்த அளவுக்கு கஷ்டமாக போகும். அந்த மாதிரி தான் தாவீது. பாருங்களேன், 1 Timothy 4:2 போட்டிருக்கு, சிலருடைய மனசாட்சி சூடுண்ட மனசாட்சியாயிருந்தான். அப்படின்னா என்ன தெரியுமா, ஒரு தீக்காயம் பட்டுருச்சுன்னா, தீக்காயம் பட்டுட்டுன்னா அந்த இருக்கிற செல்ஸ் எல்லாம் செத்து போகும். செத்து போன பிறகு அதுக்கப்புறம் ஊசியை குத்துனா கத்தியை குத்தினாலும் அந்த இடத்துல வழியே தெரியாது. அந்த மாதிரி மனசாட்சி என்ன குத்துனாலும் வழியே தெரியாத அளவுக்கு சுருண்ட மனசாட்சியாக போயிடும். தாவீதுடைய மனசாட்சி அப்படி போயிடுது. ஏன் பாருங்க என்னென்ன பண்ணுறாரு. இப்போ அவருடைய கமாண்டரை அமுச்சு, ஏற்கனவே அப்னரை வந்து ஜோயாப் கொலை பண்ணது தாவீது, அது ரொம்ப அந்நியாயம்னு ஜோயாப் திட்டினார். அந்நியாயமாக ஒருத்தனை கொன்னுட்டியேன்னு ஜோயாபுக்கு அது ஒரு கோபம். நம்ம தான் பெரிய அந்நியாயம், இவர் ரொம்ப யோக்கியன்ற மாதிரி ஒரு கோபம். இப்போ ஜோயாபுக்கு என்ன தெரியுது, தாவீது செஞ்ச அந்நியாயம் தெரியுது. உரியாவை அந்நியாயமாக கொன்னுட்டானேன்னு இப்போ ராஜாவுக்கு எந்த மரியாதையும் கிடையாது. ராஜாவுடைய வாளை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இங்கே பாருங்கள் எவ்வளோ அவமானமாக ஒரு கேலி கூத்தா ஜோயாப் என்ன செய்கிறார். 26:28 படிங்களா, சாரி 26 பார்த்தீங்கன்னா, ஜோயாப் வந்து அந்த ரபா பட்டணத்தை, ஆமோன் புத்திரருடைய பட்டணத்தை பிடித்து அந்த நகரத்தை எடுத்துக்கிட்டாரு. இப்போ தூதுவர்களை அனுப்புறாரு தாவீதுக்கு, நான் ரபாவை கிட்ட சண்டை போட்டு அவங்களுடைய வாட்டர் சப்ளையை பிடிச்சிட்டேன், வாட்டர் தண்ணீர் அவங்க ஊருக்கு போகிறத பிடிச்சிட்டேன். தண்ணியை பிடிச்சிட்டோன்னா அந்த ஊரை இன்னுமே தண்ணி இல்லாமல் அவங்க ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க, ஈஸியாக போய் தாக்கிடலாம். அதனால தாவீதுக்கு ஒரு நியூஸ் அனுப்புறாரு, எல்லாம் பிடிச்சி சண்டை ஆச்சு. 26:8 வசனத்தை படிங்களா,
நான் பட்டணத்தை பிடிக்கிறதுனால் என் பேர் வழங்காதபடிக்கு நீர் மற்ற ஜனங்களை கூட்டிக் கொண்டு வந்து பட்டணத்தை முற்றுகை போட்டு பிடிக்க வேண்டும் என்று சொல்ல சொன்னான்.
இது அந்த போர், அந்த யோவான் புத்திரர் அழிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் ஜோவாப் அனுப்புறாரு. தாவீத அரண்மனையில் தூங்கினது போதும், ஒலாத்திக்கிட்டு இருந்தது போதும், வெளியே வா, இந்த போர்ல நீ ஒன்றும் செய்யலை, நான் தான் வந்து இங்கே முற்றுகையிட்டு எல்லாம் பண்ணேன், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற, அங்கே ஒலாத்துக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணுடைய மனைவி புருஷனை கொல்றதால இந்த திட்டங்களை அது போதும், வெளியே வாப்பா ஒரு கேவலமா சொல்ற மாதிரி. வெளியவா இல்லைன்னா அந்த பட்டணத்தை நான் பிடிச்சிட்டு என் பேரை வச்சுக்குவேன், ஏன்னா நான் தான் இதெல்லாம் செஞ்சது. நீ வெளியே வரலன்னா நான் அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு நிம்மதியாக வீட்டில் இருந்தீங்கன்னா நான் போருக்கு போகணும். ராஜா தன்னுடைய கமாண்டர் என்ன கேவலமாக கூப்பிடுறாரு பாருங்களேன், இப்படியா கமாண்டருக்கு போய் போய் ராஜா கிட்ட பேசுது. ஏன்னா ஜோவாபுக்கு தாவீது மேலே இருந்த மரியாதையாக போச்சு. நமக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, நம்ம பாவ வாழ்க்கையில் வாழும்போது உலக மக்கள் நம்மளை ஒரு மாதிரி மதித்தவங்க நம்மளுடைய பாவத்தை பார்த்தவங்க கேவலமாக நம்மளை பேசுவாங்க. இதுதானா உங்க கிறிஸ்டியன், இதானா உங்க ஆண்டவர், இதான் உங்க சபையா அப்படின்னு பேசுற மாதிரி உலக மக்கள் கேவலமா பேசும் அளவுக்கு தாவீது ஆயிட்டா இருப்பாங்களா. வெளியே வாப்பா அங்கேயே உலாத்திக்கிட்டு இருந்தது போதும். உரியாவை கொன்ன அந்த கோபம், தாவீது பின்வாங்கி நிலையில் இருக்கிறாருன்னு தெரியும், அவமானமா பேசுறாரு. அது மாத்திரம் இல்லை, அங்க பாருங்களேன் தாவீது எவ்வளவு தாழ்மையான மனிதன். அவர் வந்து என்ன செய்யறாரு, 29வது வசனம் படிங்களா. ஒரு தாலந்து நிறை பொன்னும் ரத்தினங்கள் பதித்த ஒரு கிரீடம், அது வந்து ஆமோன் ராஜாவுடைய கிரீடம். அது என்ன பண்றாரு, தாவீது தன் மேல வச்சுக்கிட்டு அந்த ஒரு தாலந்து ஹெவி கோல்டு கிரீடத்தில் பண்ணி இருக்கிறது, அது தன் மேல வச்சுக்கிட்டு ஒரு பெரிய பந்தா பண்ற மாதிரி அப்படியே ஒரு ரதத்துல ஏறி பாருங்களேன் பட்டணத்தில் திரளான கொள்ளையை கொண்டு போனான். அங்க இருக்கிற எல்லா கொள்ளையும் கொண்டுட்டு கோல்டு வச்சுக்கிட்டு அப்படியே பெருசா ஒரு ராஜா வாழ்க, தாவீது ராஜா வாழ்க, ஒரே போட்டோ ஷூட்டு, ஒரே ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது. இதை பார்த்தா நமக்கு இது தாழ்மையான தாவீதா, இது இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டவரா தாவீது, சும்மா உலக பேர்ல பந்தா அப்படியே பெருசா கிரீடத்தை போட்டுக்கிறதான். அவ்வளோ ஒரு அந்நியனுடைய கிரீடம், அவன் ராசிக்கல்லாம் வச்சிருக்கிறான் ஃபுல்லா, ரத்தன கல்லுங்கெல்லாம் வச்சு அது கிரீடத்தை பண்ணியிருக்கான். அதை எடுத்து இவர் போட்டுக்கிறார், இவர் போட்டுக்கிட்டு அப்படியே வராரு. வரும்போது ரதத்துல வந்து திரளான இது வரும்போது உரலாம் தன்னை புகழுது, இதுவா தாவீது, நாம் அறிந்த தாவீது சவுல் மாதிரி இருக்கே இந்த தாவீதா. ஆண்டவருடைய துணி கூட தன்னுடைய ராயல் துணியை கூட எடுத்து போட்டு அவருடைய உடன்படிக்கை பெட்டி முன்னாடி நடனமாடினாரு, தன்னையே தாழ்த்திக்கிறாரு ஆண்டவருக்கு முன்பதாக ஒரு அந்நியனுடைய கிரீடத்தை. அதெல்லாம் என்ன இவருக்கு, ஒரு சும்மா உள்ள பக்தி கூடிய ஆடம்பரம் இல்லாமல் வெளி ஆடம்பரத்தில் அப்படியே வரார். உலக பெருமையில் பந்தால தாவீதே மாறி போனதை நம்ம பார்க்குறோம். யோவாப் அவமானம், தாவீது சரி இதெல்லாம் கூட கொஞ்சம் பொறுத்துக்கலான்னு வைங்களேன், சில நேரங்கள் ஆசை வந்துடுது தான் மனுஷனுக்கு, இதெல்லாம் கூட பொறுத்துக்கலாம். இதை நம்ம என்ன சொல்றது, 31வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பின்பு அதில் இருந்த ஜனங்களை அவன் வெளியே கொண்டு வந்து, ஊரை பிடிச்சிட்ட அந்த ஜனங்களை வெளியே கொண்டு வந்து அவர்கள் படுவீங்க,
அவர்களை இருப்பு பாறைகளுக்கும் இருப்பு கோடாரிகளுக்கும் உட்படுத்தி அவர்களை செங்கல் சூளைகளையும் கடக்க பண்ணினான். இப்படி அம்மோன் புத்திரர்களின் பட்டணங்களுக்கு எல்லாம் செய்து தாவீது எல்லா ஜனத்தோடும் கூட எருசலேமுக்கு திரும்பினான்.
என்ன இது, அந்த ஜனங்களை பிடிச்சி வாள்களுக்கும் இரும்பு பாறைகளுக்கும் இரும்பு கோடாரிகளுக்கும் உட்படுத்தி, பயங்கரமா இது 2 Chronicles 20 எல்லாம் போட்டிருக்கு, அவங்கள பயங்கரமா கொலை செஞ்சுக்கிட்டு அவங்கள ஈட்டியில கொலை செஞ்சு அந்த கோடாரியில கொலை செய்யறான். சில ஐரன் ஷார்ப் ஐரன் இருக்கு அதுல எல்லாம் குத்த வைக்கிறான், அவங்களெல்லாம் குத்த வச்சு கொடுமை கொடுமையா அந்த பட்டணங்கள் இருக்கிற எல்லா மக்களையும் செய்யறான். சில பேர் வேலைக்கு போடுறான், சில பேர் அந்த செங்கல் சூளை நெருப்புல நடக்க வைக்கிறான், எரிய வைக்கிறான். இது தாவீதா ஹிட்லரா, இது நமக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன் என்ன ஆச்சு உனக்கு, இது சவுல் கூட இப்படி பண்ணது இல்லையே, என்ன ஆச்சு, அந்நிய ராஜாக்கள் கூட இப்படி பண்ணது இல்லையே, தாவீது என்ன ஆச்சு, கண்ணெல்லாம் தொடச்சுக்கிட்டு நம்ம படிக்கிற மாதிரி இருக்கு. அவர்களை கோடாரிலையா இரும்பு இதுலையா பாறையிலையா பாறையில அடிக்கிறதா, என்ன அகோரமா அந்த ஜனங்கள் அந்த ஊர்ல இருக்கிற எல்லா பட்டணங்கள்ல இருக்கிற மக்களையும் அப்படி செய்தானா, அந்த அனூன் செஞ்ச தப்புக்கு இந்த மக்கள் என்னங்க செஞ்சாங்க, ஏங்க இவ்வளவு கொடுமை, நேபுகாத்நேசர் கூட இப்படி செஞ்சது இல்லை. என்ன இவ்வளோ கொடுமை? ஏன் ரொம்ப கொடுமையாக தாவீது ரொம்ப அசாதாரண தண்டனை இந்த மக்களுக்கு கொடுக்கறத பார்க்கிறோம். ஏன், இதோ ஒரு மனுஷனுடைய மனசாட்சி சூடுண்டு போச்சுன்னா அவன் எந்த நிலைமைக்கு போவான் பாருங்க. இதான் ஒரு மனுஷனுடைய மனசாட்சி மறுத்து போச்சுன்னா இதான் அந்த மனுஷனுடைய நிலைமை. இங்க என்ன பார்க்கிறோம், தாவீது தன் வாழ்க்கையில பின்வாங்கின நிலையில ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செஞ்சிட்டான். இப்ப அவன் மனசாட்சி உணர்வுள்ள மனசாட்சி மாதிரி இல்லை, சூடு கடினப்படுத்திக்கிட்டான். கடினப்படுத்தின உடனே அந்த நிலையில தான் கடனை மிருகத்தனமா நடந்துக்கிறான், காட்டு மிராண்டி தனமாக நடந்துக்கிறத பார்க்கும். இது கம்ப்ளீட்லி மிருது இருதயம் உள்ள தாவீதே இல்லை, வித்தியாசமான ஆள். ஒரு போதகர் அருமையா சொல்லி இருக்கிறாரு, ஒரு மனுஷனுடைய மனசாட்சி தனக்குள்ள எப்ப பாரு ஒரு அரிச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா, அவன் தப்பு செஞ்சிட்டான் அதனால அரிச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா அவன் மனநிலைய நிதானத்தை இழந்து விடுவான். மனநிலை இழந்து விட்டதுனால அவனுக்கு ஒரு கடுகடுப்புன்னு இருக்கும் உள்ளுக்குள்ள. வெளியில பார்க்கும்போது எல்லாமே ஒரு ஒரு எரிச்சலா இருக்கும். மனசாட்சி கடினப்பட்டு போச்சுன்னா, மனசாட்சியை நம்ம சூடுபடுத்திக்கிட்டே கடினப்படுத்திக்கிட்டே இருந்தோன்னா யாரை பார்த்தாலும் எரிச்சல், யாரை பார்த்தாலும் கோபம், ஒரு சடுசடுப்பு சிடுசிடுப்பாகவே இருப்போம். அதனால அப்படிப்பட்ட மனுஷன், மனசாட்சி சூடுண்ட மனுஷன் தனிமையாக இருக்கிறத விரும்ப மாட்டான். தனிமையாக இருந்தாலும் ஏதாவது இப்போல்லாம் ஆடியோ கேட்டுக்கிட்டே இருக்கும், தனியாக இருக்கிறதும் யோசிக்கிறதும் அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. பிடிக்காதத யோசிக்கிறது, ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கிறதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அவன் என்ன பண்ணுவான், அவரு அவனுடைய உள்ளான ஆத்மா ஒரு சங்கடமான நிலையில் இருக்கிறதுனால உள்ளுக்குள்ள ஒரு அரிக்கிற ஃபீலிங் அவனுக்கு எப்பப்பாரு இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஃபீலிங்க்கு அவன் இடம் கொடுக்காம என்ன பண்ணுவான், அந்த நிலையில அவனை யாராவது கொஞ்சம் உரசனா போதும், கொஞ்சம் அவனை கோவப்படுத்தினா போதும், பயங்கரமா எரிஞ்சு விழுவான், பயங்கரமா கோவப்படுவான். அதுக்கு என்ன, ஏன் அப்படி செய்யறான், சில நேரங்கள்ல அவனுக்காண்டி முடிஞ்சிச்சுன்னா, அவனுக்கு வல்லமா இருந்துச்சுன்னா காட்டு மிராண்டித்தனமா கூட அவன் நடந்துக்குவான். ஏன், மனசாட்சி கடினப்பட்டு போச்சுன்னா அப்படித்தான் மனுஷன் நடக்குவான். கடனை கடூரமா அவன் நடந்துக்குவான். அவனை உரசும் போது நம்ம யோசிக்கிறதுக்கு நல்லா கிளியரா பார்க்கலாம், தாவீது அவருடைய மனசாட்சி அரிச்சுக்கிட்டு இருக்கு. தான் செய்த தப்பு, உரியாவை கொன்ன தப்பு, மனசாட்சி கத்திக்கிட்டு இருக்கு, நீ தப்பு செஞ்சிருக்கிற, நீ பாவத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன்னு அந்த அரிக்கிற மனசாட்சியை அடக்கி 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 இப்ப நல்ல மனுஷனா இருந்த தாவீது காட்டு மிராண்டி ஹிட்லர் மாதிரி ஆயிட்டான் பாருங்களேன். இந்த அவர் சொல்ற அந்த போதகர் சொன்னதை நம்ம எல்லாரும் அனுபவிச்சிருக்கிறோம். ஆண்டவருக்கும் நமக்கும் உறவில்லாத போது, ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுட்டு நம்ம ஆண்டவரோடு சரியான உறவு இல்லாத போது, கொஞ்சம் யாராவது நம்ம கிட்ட பேசினா போதும், நம்மளால முடிஞ்ச அவங்க தலை கூட வெட்டிடுவோம். ஏன், எரிச்சல், கோபம், ஆத்திரம், நமக்கு அப்படியே ஒரு சிடுசிடுப்புன்னு இருக்கிறதுக்கு காரணம் மனசாட்சி கடினப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுனால. இந்த நிலையில தாவீது இருக்கும்போது அந்த சங்கீதம் 32 அவர் அந்த நிலையை பத்தி அவர் விவரிக்கிறார். சங்கீதம் 32 நான் எப்படி இருந்தேன், தன் ஆத்மா எந்த நிலையில இருந்துச்சு அப்படின்னு 32:3 வசனத்தை பார்த்தீங்கன்னா, நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் கதறினால் என் எலும்புகள் ஒளன்று போயிற்று. அடக்கி அடக்கி என் பாவத்தை அடக்கி வச்சுக்கிட்டு இருந்த அந்த நித்தம் உள்ளுக்குள்ள கதறுது என் ஆத்மா, எலும்புகள்லாம் வீக் ஆயிருச்சு, ஆத்மா வீக் ஆயிருச்சு. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமா இருந்ததினால் என் சாரம் உஷ்ண கால வறட்சியை போல் வற்று போயிற்று. காஞ்சி போன ஆத்துமால, வறண்டு போன ஆத்துமால, ஒரு உயிரே இல்லாத மனுஷன மாதிரி ஆயிட்டேன். உங்களுக்கும் எனக்கும் நம்ம அனுபவத்துல நம்ம பார்த்துருக்குறோம், நம்ம மனசாட்சி கெட்ட மனசாட்சியா இருக்கும்போது, நம்ம பாவங்களுக்கு நாம் மனம் திரும்பாகும் போது, நம்ம ஆத்மாவே வறண்டு போன நிலையில, ஒரு தாங்க முடியாத பாரம் நம்மளை அழுத்துற ஒரு நிலைமையில, ஒரு நடமா ஒரு உயிரே இல்லை, ஒரு சந்தோஷமே இல்லை, ஒரு நடமாடுற பெண மாதிரி தான் வாழ்க்கை இருக்கு. ஒரு ஒரு விருப்பமே இல்லை, ஆண்டவரோடு ஒரு ஒப்புரவு இல்லை, சந்தோஷம் இல்லை. அது காரணம் என்ன தெரியுமா, கடினப்பட்ட மனசாட்சி, கடினப்பட்ட மனசாட்சி. கடவுளுடைய பிரசன்னத்தை நம்ம உணர்றதில்லை. இது எவ்வளோ பெரிய பாடம் நமக்கு, புருஷர்களாக இருக்கிற நீங்கள் கொடுமையாக கொஞ்சம் ஒருத்தனாவே ஆத்திரத்தோடு நிறைஞ்சிருக்கிறீங்களா? உங்கள் பிரச்சனை எங்கே இருக்குதுன்னு தெரியுதா? ஆண்டவருக்கும் எங்களுக்கும் இருக்கிற மனசாட்சி மனசாட்சி கடினப்படுறதுனால, மனைவிகளா இருக்கிறவங்க பிள்ளை பெற்றோர்களா இருக்கிறவங்க எரிஞ்சு எரிஞ்சு உழுவுறீங்களா, சில நேரங்களில் கொஞ்சம் கூட பொறுமை இல்லாம நம்ம இருக்கிறோமா? அது காரணம் பாருங்களேன், ஆண்டவரோடு நம் சரியான உறவுல நம்ம மனசாட்சி சுத்தமா இல்லைன்னா மற்றவர்களோடு நம்மனால சரியா நடக்க முடியாது. பிள்ளைகளா இருக்கிறவங்க, தங்கச்சி அண்ணா தம்பி இருக்கிறவங்க, எப்போ பாரு யாராவது நம்ம பதில் கொடுக்கும்போது ரஃபா பேசுறது, ரஃபா பேசுறது, கொடுமையான வார்த்தைகளை பேசுறது, இயற்கையா மிருகங்களுக்கு இருக்கக்கூடிய பாசம் கூட நமக்கு இல்லாம போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்க மனசாட்சி கடினப்பட்டு போயிட்டு இருக்குது. மனசாட்சி கடினப்பட்டு போச்சுன்னா மிருகமா கூட மாறிடுவீங்க நீங்க. அதான் காரணம். தாவீத பாருங்களேன், மறுத்து போன மனசாட்சியாய் காட்டு மிராண்டி தனமாக வெட்டுறானே குத்துறானே நெருப்புல எரிக்கிறானே மக்களை. நீங்க ஒன்னும் உங்களால செய்ய முடியாது, அதனாலதான் அப்படி இருக்கீங்க. உட்டா நீங்களும் அதைத்தான் செய்வீங்க. கடினப்பட்ட மனசாட்சி உங்களை மிருகமா மாத்திரும். ஜாக்கிரதை பார்த்து படிங்களேன். எவ்வளோ இறக்கமுள்ள மனுஷர்களா இருந்தாலும் சரி, மிருகமா மாத்திரும். அப்படித்தான் தாவீது தொடர்ந்து நம்ம பாவத்துல இருக்கும்போது நிம்மதி இல்லை, உள்ளுக்குள்ள அரிப்பு, அது வெளியில உரசுனா நம்மனால பயங்கரமா திட்டுவோம், ஆத்திரம், பொறுமையே இருக்காது, நிம்மதி இருக்காது. இதான் ராபர்ட் முரே முக்ஷே என்றவர், என்னுடைய மக்களுடைய மிகப்பெரிய தேவை என்னுடைய தனிப்பட்ட பரிசுத்தமாக்குதல். பாருங்களேன், நம்முடைய என்னுடைய குடும்பம் மிகப்பெரிய குடும்பத்தின் தேவை என்ன தெரியுமா? நாம் பரிசுத்தமா ஆண்டவரோடு சரியான உறவு, அதுதான். அப்போதான் ஒரு நல்ல கணவனாக நான் நடக்க முடியும், நல்ல மனைவியாக நடக்க முடியும், நல்ல பிள்ளையாக நான் நடத்துக்க முடியும். அது இல்லைன்னா என்னன்னு ஓசைவன் நான் பாருங்களேன். ஓகே, கடினப்பட்ட மறுத்து போன ஒரு மனசாட்சி தொடர்ந்து இந்த நிலைமையில் போனோன்னா என்ன ஆகும்? இதாங்க நரகத்துக்கு போகிற ஷார்ட்கட். ஷார்ட்கட்னா என்ன தெரியுமா? ரொம்ப நேரம் போகலாம், திடீர்னு ஷார்ட்கட்டில் போயிட்டா சீக்கிரம் போயிடலாம். நீங்கள் சீக்கிரம் நரகத்துக்கு போகணுமா? உங்கள் மனசாட்சியை கடினப்படுத்திக்காங்க. நரகத்துக்கு போற எல்லாரும் சாத்தான் அவங்களை அப்படித்தான் செய்யறது. மனசாட்சி கடினப்படுத்திடுவான், அவங்க சீக்கிரம் நரகத்துக்கு போறாங்கன்னு அர்த்தம். ஸ்லைடாய் நரகத்துக்கு போறாங்க. மனசாட்சி கடினம் நம்மளை அப்படி மிருகமா செஞ்சிடும். ஏன்னா நமக்குள்ள கடவுளுடைய ஒரே சத்தம் என்ன? மனுஷனா நம்ம நடந்துக்கிறதுக்கு, மிருகமா பேயா நம்ம மாறாததுக்கு நமக்கு இருக்கிற ஒரே பாதுகாப்பு என்ன? நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்ற மனசாட்சி. அதையே போய் நம்ம அடக்கி கடினப்படுத்திக்கிட்டோம்னா என்ன என்ன இருக்கு? பேய் மாதிரி தான் நடந்துக்குவோம் நம்ம. தாவீது பாருங்களேன், பேய் மாதிரி ஆயிட்டான். இப்படியே தாவீது போயிருந்தா சீக்கிரமே நரகத்துக்கு போயிருப்பான், அழிஞ்சிருப்பான். ஆனா தேவனுடைய கிருபை அவனை தேடி வருது. மனம் உருக்கக்கூடிய ஒரு ஓமையின் மூலமா வருது. பாருங்களேன், ஏன் நான் சொன்ன மாதிரி தாவி எவ்வளோ நம்ம மனசாட்சி கடினப்படுத்துறோமோ ஆண்டவருடைய அடி அவ்வளோ பெருசா இருக்க போகுது. நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்காங்க, இல்லை நான் இப்படியே தான் இருக்க போகிறேன், நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா பயங்கரமாக அடி வரப்போகுது. காத்துருங்க, தாவீதுக்கு வரப்போகுது பாருங்களேன் என்ன மாதிரி அடி. ஆனால் அந்த அடி வர்றதுக்கு முன்னாடி அவன் மனசை உருக்கிற ஒரு ஓமை வருகிறத பார்க்குறோம். பாருங்களேன், தாவீது இப்படியே நரகத்துக்கு போயிருக்கலாம், ஆனால் அந்த ஓமை யார் யார் அதை அவனை மனம் திரும்ப ஏவுகிறது பாருங்களேன். அந்த முதல் வசனத்தில் கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். இது கடவுளுடைய கிருபை. தாவீது தன் பாவத்தை உணர்ந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்க வரல, அவன் இப்படியே போயிட்டு இருந்திருப்பான், இப்படியே அழிஞ்சிருப்பான். ஆனா கர்த்தர் அதை நிறுத்தினார் இல்லைங்களா? பேதுரு மாதிரி, பேதுரு வந்து ஆண்டவரை மறுதளிச்சு அப்படியே அழிஞ்சு போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார்? பேதுருவே, சாத்தா உன்னை புடமிடும் படிக்க உத்தரவு கேட்டான், ஆனா நான் உனக்கு ஜெபித்திருக்கிறேன். அதே மாதிரி அதே மெய்ப்பன் தான் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே தாவீது அழிஞ்சுக்கிட்டு இருக்கிறான், அவனுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னும் போது யெகோவா நாத்தானை அனுப்புறாரு. அவனுக்கு இரக்கமான, ஆமா தண்டனை வரப்போது தான், ஆனா அது வர்றதுக்கு முன்னாடி பாருங்களேன், கர்த்தர் வந்து அந்த அதிகாரம் போன அதிகாரம் நம்ம படித்தோம், கர்த்தருடைய பார்வைக்கு அது பொல்லாததாக இருந்துச்சுன்னு உடனே நம்ம என்ன நினைக்க வருது? வரப்போது பார் தாவீதுக்கு இடின்னு. ஆனா இடிதான் வரப்போகுது, அதுக்கு முன்னாடி ஒரு உருக்குகிற ஓமை. பாருங்களேன், ஒருவேளை நாத்தான் இப்போ வராரு, இவ்வளோ நாள் எங்கே போனாருன்னு நம்ம யோசித்தோம்னா, எனக்கு சும்மா நான் பாஸ்டர்லாம் யோசித்து பார்க்குறேன், எங்கே போனார் இப்போ நாத்தான்னுன்னா, அவரு தான் தாவீதுக்கு பர்சனல் பாஸ்டர் இல்லைங்களா? தீர்க்கதரிசி எப்போ பார் பேசிக்கிருப்பாங்க. ஆனால் ஒருவேளை தாவீது பாவத்தில் வாழும்போது சர்ச்சுக்கு ஒழுங்காக போயிருப்பாரா இல்லை, ப்ரேயர் மீட்டிங் போயிருப்பாரா இல்ல நாத்தன் என்ன தாவீது நோசி என்ன ரொம்ப நாள் ஆச்சு வரல வரமாட்டேன்றா, இல்ல இப்பதான் குழந்தை பிறந்து இருக்கு ரொம்ப பிஸி, இப்பதான் புது கல்யாணம் ஆயிருக்குது ரொம்ப பிஸி வரேன், சபைக்கு வர்றது இல்ல, ஆராதனை பண்ண வரல ஒழுங்கா. நாத்தான் கவனிச்சிருப்பாரு என்ன ஆயிட்டு இருக்கு தாவீதுக்கு, இல்லப்பா நானாவது வரத்து அரண்மனையில உன்னை விசாரிக்கிறதுக்குன்னா இல்ல இல்ல நான் ரொம்ப பிஸி. இப்பெல்லாம் சில பேர் பாஸ்டரல் கவுன்சிலிங் டைம் கொடுங்கன்னா ஆண்டவர்கிட்ட நம்ம நடக்காத போது பாஸ்டர் வர்றதுக்கு பயம், டைமே கொடுக்கறது இல்லை, அவர் பார்க்கறதுக்கே டைம் கொடுக்கறது இல்லை, வந்து எங்க இருக்கிறீங்க என்ன நிலையில இருக்கீங்கன்னு பார்க்கறதுக்கே நேரம் கொடுக்க. அந்த மாதிரி தாவீது தபாச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம், ஆரம்பத்திலேயே பார்த்து சரி பண்ணியிருக்கலாம், ஆனால் இடம் கொடுக்காம தொடர்ந்து போயிருக்கிறாரு. ஆண்டவர் ஞானத்தோடு இப்போ நாத்தான ஒரு ஓமையோடு அனுப்புகிறார். ஓகே, மறுத்து போன மனசாட்சியை பார்க்குறோம், கடினப்பட்ட மன இருதயத்தை, அடுத்தது உருக்குகிற ஓமையை பார்க்கலாம். நான் 1-4 வரைக்கும் தாவீது நாத்தான அனுப்புகிறாரு. நாத்தான் வந்து உடனடியாக தாவீது ஷர்ட்டை பிடிச்சிக்கிட்டு இப்படி ஒரு பாவத்தை செய்தியே பாவி அப்படின்னு கேட்கல, பாருங்களேன் டைரக்ட் கன்ஃபரண்டேஷன் இல்லை, எவ்வளோ ஒரு சாதுரியமாக ஒரு ஓமையை சொல்கிறார். தாவீதே நான் உனக்கு ஒரு கதையை சொல்லுகிறேன், ஒரு ஓமையை சொல்லுகிறேன். என்ன ஓமை? ரெண்டு மனிதர்கள் ஒரு நகரத்தில் இருந்தாங்க, ஒருத்தன் பணக்காரன் ஒருத்தன் ஏழை. அந்த பணக்காரனுக்கு எக்கச்சக்கமான ஆடு மாடுகள், ஆடு மாடுகள் திரளாயிருந்தது. அந்த ஏழைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி தான், குட்டியோண்ட ஆட்டுக்குட்டி, அதை விட்டு அவனுக்கு வேறு ஒன்றும் இல்லை, வேற ஒன்றும் சொத்துன்னு சொல்லிக்கிறதுக்கு இல்லை, இது ஒன்று தான் சின்ன ஆட்டுக்குட்டி. அதை அவன் வாங்கி பொத்தி பொத்தி அவன் நல்லா வளர்த்தான். அவன் அவனுடைய மகம் புல்ல மாதிரி இருந்துச்சு. அவன் சாப்பிட்ற தட்டுலேயே சாப்பிடும், அவன் குடிக்கிற கப்புலேயே அதுவும் குடிக்கும், அவன் தூங்கும் போது அவன் மடியிலேயே தூங்கும். அப்படின்னா எவ்வளோ ஒரு ஏன்னா ஒரு பெட் அஃபெக்ஷன், யோசிச்சு பாருங்களேன். அவனுக்கு மக மாதிரி இருந்துச்சு. இவன் பணக்காரன் பக்கத்தில் இருந்தவன் அவனுக்கு வந்து ஒரு வழிப்போக்கன் வந்தான். வழிப்போக்கன்னா ஒரு பிரயாணி, அவன் ஒரு இடத்துல இருக்க மாட்டான், வழிப்போக்கன் சுற்றிக்கிட்டு இருக்க அவன் வந்தான். அவன் வந்து அந்த ஐஸ்வர்யவான் வீட்டுக்கு வரும்போது இவன் என்ன பண்ணான், ஐஸ்வர்யவான் அவனுக்கு ஒரு விருந்து வைக்கணும்னு சொல்லி அந்த ஆடை பிடிச்சிட்டு, இவனுக்கு எவ்வளோ ஆடு மாடுகள் இருந்துச்சு, அந்த ஆடை பிடிச்சிட்டு வந்து வெட்டி நல்லா பெப்பர் ஃப்ரை பிரியாணி பண்ணி இவனுக்கு சாப்பாடுக்கு போட்டான். இவனும் நல்லா சாப்பிட்டான். பாருங்களேன், இது நேரடியாக எதிர்ப்பு கிடையாது. நான் சொன்ன மாதிரி சட்டை பிடிச்சிக்கிட்டு தாவீதை கேட்கல, ஒரு நயமுடன் பேசுறதுன்றது, ஒரு நயமுடன் சொல்லுகிற ஒரு ஓமை. ஏன்னா தாவீது இப்போ ரொம்ப கடினப்பட்ட நிலையில் இருக்கிறாரு, அவர் மனம் திரும்புதலுக்கு கொண்டு வரணும். கடவுள் வந்து ஞானத்தோடு நாத்தான ஒரு சாதுரியமான ஓமையில் அவர் பேசுகிறாரு. தாவீது கடினப்பட்டிருக்கிறாரு. ஒரு பெரிய பில்டிங் இருக்குன்னு வைங்களேன், அந்த பில்டிங்கை போட்டு நம்ம தகர்க்கணும்னா ஸ்ட்ராங் பில்டிங்கை வெளியிலேருந்து பாம்பு போட்டுக்கிட்டு இருக்கலாம், அது போட்டுக்கிட்டு இருந்தால் ஓரளவுக்கு உழுவோன்னு வைங்க, அவ்வளோ உழுவாது. ஆனால் அது அப்படி செய்யக்கூடாது. என்ன செய்யணும், நிதானமாக உள்ளே போய் எங்கெங்கெல்லாம் ஃபவுண்டேஷன் இருக்குன்னு பார்த்து அங்கங்கெல்லாம் பாம்பு வச்சுட்டு வயரிங்கெல்லாம் நிதானமாக பண்ணிவிட்டு அதுக்கு வெளியே வந்து கரெக்டான நேரத்தை பார்த்து பட்டனை அமுத்தினோம், டம்முன்னு பாம் அந்த பில்டிங்கே சரிஞ்சு கீழே விழுந்துடும். நாத்தன் அப்படித்தான் செய்கிறார். பாருங்களேன், தாவீது உடைய மனசாட்சி கடினப்பட்டு கோட்டையாக இருக்குது, காது கேட்க மாட்டேங்குது, சத்தியத்தை கேட்க மாட்டேங்குது, ஆண்டவருடைய வார்த்தை ஏற மாட்டேங்குது, கண்கள் குருடாக்கியிருக்கு, அவனுக்கு நேரடியாக பாவத்தை சொன்னால் புரியாதுன்னு சொல்லி ஒரு சாமர்த்தியமாக ஒரு கதை. ஐஸ்வர்யவான் யார் அந்த ஐஸ்வர்யவான்? தாவீது. தாவீது தான் அந்த ஐஸ்வர்யம். அந்த ஏழை யாரு? உரியா. உரியா தான் அந்த ஓலை. அநேக திரளான ஆடு மாடுகள் என்ன, தாவீதுடைய அரண்மனை. அவருக்கு எத்தனை மனைவிகள் இருக்கிறாங்க, எத்தனை பாட்டிகள் இருக்கிறாங்க, அவங்க இருக்கிறாங்க. அந்த சின்ன ஆட்டுக்குட்டி யாரு? பெட்சிபா. பெட்சிபா பாருங்களேன், அவ அதை வாங்கி பொத்தி அன்பு செய்து தன் மடியில வைத்துக்கிட்டு மக மாதிரி பார்த்துக்கிட்டா. ஏ மக பேத்தி மாதிரி, இலியாமுடைய மக இவ, அக்கிட்டஃபுல்லுடைய பேத்தி உயிர் மாதிரி, அது மேல உயிரே வச்சிருந்தாங்க. மக மாதிரி பேத்தி மாதிரி அருமையான உரியாக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவன் அதை உயிர் மாதிரி பார்த்துக்கிட்டு அன்பு செஞ்சுக்கிட்டு இருந்தான். என்ன மாதிரி ஒரு குடும்பமா, அழகான குடும்பமாக, சிறந்த சந்தோஷமான குடும்பமாக இருந்த அந்த குடும்பத்துல வந்து அதை நாசமாக்குனது யாரு? வழிப்போக்கன். வழிப்போக்கன் ஒரு இடத்துல தங்க மாட்டான், வந்து வந்து போறவன் தான் வழிப்போக்கன், டிராவலர். தாவீதுடைய இச்சைத்தான் அந்த வழிப்போக்கள். தாவீதுடைய இச்சை வந்து எனக்கு வந்து எனக்கு இப்போ வேணும், இப்போவே வேணும், என்ன விலை கொடுத்தாலும், யாருக்கு என்ன ஆனாலும் சரி, என்னுடைய இச்சை திருப்தி ஆகணும்ன்றதுக்காக அந்த சின்ன ஆட்டுக்குட்டியை வெட்டி அவங்க இரையாக்கி அந்த இச்சையை திருப்தி செய்து கொண்டான். பாருங்களேன், அநியாயமாக அந்த ஆட்டுக்குட்டியை எடுத்துக்கிட்டு தாவீது அந்த சின்ன ஆட்டுக்குட்டி, இந்த ஏழை மனுஷனுடைய ஆட்டுக்குட்டியை எடுத்து அந்த பேத்தி மகளாக இருந்த அவர்களுக்கு இவனுடைய திருப்தி, இவனுடைய விருந்துக்கு அதை செய்துக்கிட்டான். பாருங்களேன், தாவீது அறியாமலேயே மெதுவாக அவருடைய ஃபவுண்டேஷனில் நாத்தன் பாம் வச்சுக்கிட்டு இருக்கிறார். ஒரு பாம் கரெக்டான நேரத்தில் அதை இதை செய்வார். தாவீதுக்கு தெரியல, தாவீதுக்கு தெரியல. யோசி பாருங்க, தாவீதுக்கு இந்த கதை எப்படி மனசை தொட்டிருக்கும், ஏன் தொட்டிருக்கும் தெரியுமா? தாவீது ஒரு மேய்ப்பன், தன்னுடைய ஆடுகளுக்காக கரடிகளோடு சிங்கங்களோடு சண்டை போட்டு கூட என் ஆடுகளுக்காக உயிரே விடுற மேய்ப்பன். ஆடு மேலே ரொம்ப பாசம் இருக்கிற தாவீது, அவருக்கு ஏற்ற ஒரு கதை. அந்த கதையை சொல்லும் போது தாவீது கேட்கிறாரு, கேட்ட உடனே அந்த ஆடு வெட்டிட்டாங்க, என்ன உடனே பிபி எல்லாம் ஏறுது தாவீதுக்கு, அவருடைய தற்காப்பெல்லாம் இறங்குது. முதல்ல நீதான் சொல்லியிருந்தா ஏத்திருக்க மாட்டேன், இப்ப தற்காப்பெல்லாம் இறங்குது. அந்த மனுஷன் மேல ஆத்திரமா வருது, ஆத்திரமா. பாருங்க எவ்வளவு அருமையான ஒரு 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 துல்லியமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா கரெக்டான ஒரு கதையினுடைய பவரை நம்ம பார்த்து படிச்சுக்கோங்க. சில நேரங்களில் எங்களுக்கெல்லாம் கதை சொல்லாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கதை எவ்வளோ பவர்ஃபுல்லாக வேலை செய்யோன்னு பாருங்களேன். இயேசு கிறிஸ்து எவ்வளோ கதைகளை சொல்லியிருக்காரு, ஓமைகளை சொல்லியிருக்காரு. பல பேருடைய மனசு எதுவுமே கேட்காது, ஆனால் கதை அவங்க மனசை தொட்டிருக்கு. சில நேரங்களில் நம்மளும் கதை சொல்ல கற்றுக்கணுங்க. பாருங்கள், தாவீது அவர் சாக்கடையில் இருக்கிறாரு, தன்னுடைய சாக்கடை நிலைமையை பார்க்க மறுக்கிறாரு. ஆனால் இந்த கதையின் மூலமாக அவரு அவருக்கு கண்ணாடி எடுத்து நாத்தன் காட்ட போகிறார். கலாத்தியர்ல நமக்கு இப்படி தான் சொல்லுது, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர் ஆகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த செய்யும். மெதுவா சாந்தமுள்ள ஆவியோடு அவனுடைய நிலைமையை அவனுக்கு புரிய வைத்து அவனை சரி பண்ண தூக்கணும். நீங்க நாத்தன் அப்படித்தான் அழகா செய்யறது இருக்கு. ஓகே, அதனால சொல்லக்கூடாது, நாத்தன் பாருங்க எவ்வளோ சாந்தத்தோடு செய்கிறாரு. நீங்க நான் என்ன தப்பு செஞ்சாலும் என்கிட்ட சாந்தமாக தான் பேசணும்னு நம்ம யாரும் சொல்லக்கூடாது. சில தப்புங்க செய்தா சில நேரங்களில் எல்லாரும் முன்னாடி கடிந்துக்கோன்னு கூட வேதன்னு சொல்லுது. ஏன்னா இந்த நிலை என்னன்னா, ஒன்று திமுத்தில போட்டிருக்கு, ஒரு மூப்பரை வந்து நேரடியாக திட்டாது, பிதா மாதிரி அவருக்கு புத்தி சொல்லு. இப்போ அந்த தேசத்திலே பெரிய மூப்பர் தாவீது, பெரிய மனுஷன், அவர் போய் தப்பு செஞ்சிருக்கிறாரு, இவ்வளவு எப்பவும் செய்கிற தப்பு இல்லை இல்லைங்களா, விழுந்திருக்கிறார், அவருக்கு உணர்த்தணும் அவர் தப்பை. அதனால இது சாந்தத்தோடு சொல்றாரு, ஆனா நேரடியான கண்டனம் வரப்போகுது. அடுத்ததாக மறுத்து போன மனசாட்சியை பார்க்கிறோம், ஒரு உருகிற ஓமையை பார்க்கிறோம், நேரடியான கண்டனத்தை பார்ப்போம். தாவீது இந்த கதையை கேட்டுட்டு 5வது வசனத்தில் என்ன சொல்றாரு, அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி, ரொம்ப கோபம் வந்துருச்சு. இந்த பக்தி உள்ள மனிதன், நீதியின் உணர்வுள்ள மனிதன், இப்ப ரொம்ப கோபம் வந்து பாருங்களேன், நாத்தானை பார்த்து இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரனாய் பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இவ்வளோ நாள் கர்த்தருடைய பார்த்தரே மறந்து போயிருந்த தாவீது இப்போ அவருடைய நீதி, அந்த நீதி பக்தி விருத்தியின் கோபம் கர்த்தரை ஞாபகப்படுத்திருச்சு அவருக்கு. கர்த்தருடைய பாருங்களேன் என்ன சொல்றாரு, இவ எவ்வளோ பெரிய குற்றவாளின்னா ஒரு பொருத்தனை பண்றார், நாத்தன் இந்த மனுஷன் சாகவே சாக வேண்டும், இந்த கிரிமினல் இவன் மரணத்துக்கு பாத்திரனா இருக்கான், அவன் யாருன்னு சொல்லு, கர்த்தர் மேல சத்தியமா சொல்றான், அவனை கொன்னே கொல்லுவனா, யாருன்னு காமி, இனிமே ஒரு நிமிஷம் அவன் உயிரோடு இருக்கக்கூடாது, யாருன்னு காட்டு. அவன் 6வது வசனத்துல அவன் இரக்கமற்றவனா இருந்து இந்த காரியத்தை செய்தபடினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாலத்தனையாய் திரும்ப செலுத்த கடவன், நாலத்தனையா அவன் கொடுக்கணும், அதோடு நான் விடமாட்டேன் அவனை, அவன் சாகவே சாவன். பாருங்களேன், தாவீது வந்து வெறும் அவன் செஞ்ச வெளி செயல் மாத்திரம் இல்லை, எதனால அவன் செஞ்சான் இப்படி, இவ்வளோ கொடுமையாக ஒரு மனுஷன் ஏன் இருக்க முடியும், எதனால தாவீது சொல்றார் பாருங்களேன், அவன் 6வது வசனத்தில் அவன் இரக்கம் இல்லாதவனாய், இறக்கமற்றவனா இருந்ததினால், இறக்க இல்லாத கொஞ்சம் கூட உள்ளத்துல ஈரம் இல்லாத ஒரு ஜடம்தான் இப்படி செய்ய முடியும். அவன் இறக்கம் இல்லாதவனா, இந்த ஆடை திருடிட்டு போய் வெட்டினதுனா அவனுடைய உள்ளான உணர்வையும் அவர் எடை போட்டிருக்கிறார். ஒரு ஜட்ஜ் மாதிரி நின்று தீர்ப்பை எழுதுறாரு அங்கேயே. இப்படி ஒரு காரியத்தை செய்யக்கூடியவன் உள்ளத்துல எவ்வளவு இறக்கம் இல்லாதவனா இருப்பான். எல்லாம் தீர்ப்பு இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. எல்லாம் அவனுடைய வெளி செயல் மாத்திரம் இல்லை, அவனுடைய உள்ளான உணர்வு எவ்வளவு கொடுமையானது என்பதையும் ஆராய்ந்து ஃபுல் அனாலிசிஸோடு தீர்ப்பு அறிவிக்கிறார். இதான் என்னுடைய தீர்ப்பு, நாளத்தனையா கொடுக்க வேண்டும், அவன் சாக வேண்டும், கர்த்தர் மேல ஆணையாக நான் சொல்லுகிறேன். கொடுமையான இறக்கம் இல்லாத அவன் செஞ்சதுனால இறக்கம் இல்லாத அவன் சாவான். எந்த இறக்கமும் அவனுக்கு காட்டவே கூடாது, டார்ச்சரோடு அவனை சாவடிக்கணும். ராஜாக்கு கோவம் வந்துடுச்சு. நியாயமான தீர்ப்பா இது? நியாயமான தீர்ப்பு, புனிதமான தீர்ப்பு, சரியான தீர்ப்பு ராஜா கொடுத்துட்ட பாருங்களேன். இதான் நம்முடைய சுய அன்பின் வஞ்சனைன்றது. சுய அன்பின் வஞ்சனை, மற்றவர்களுடைய பாவங்களை துல்லியமாக கண்டிப்பாக நம்ம பார்ப்போம். என்ன தப்பு, இவரும் எவ்வளோ தப்புல இருக்கிறார், மற்றவருடைய பாவம் பயங்கரமாக தெரிஞ்சு இருக்கு. துல்லியமாக பார்ப்போம், கழுகு கண்களோடு மற்றவங்களுடைய பாவத்தை பார்ப்போம். ஒரு ஒயிட் க்ளோஸை போட்டு நல்லா ஆராய்வோம். இறக்கம் இல்லாம வெளி செயல் இப்படி செய்யறானா, அவனுக்கு எவ்வளோ இறக்கம் இல்லாமல் இருக்கும்னு எல்லாம் ஆராய்ஞ்சு அனாலிசிஸ் பண்ண முடியும். ஆனால் நம்மளுடைய பாவங்களில் நம்ம எவ்வளோ மோசம்ன்றது வவ்வால் கண் மாதிரி நமக்கு இருக்கும், பார்க்கவே முடியாது. குருடு வவ்வால் மாதிரி குருடாக இருக்கும், நம்ம எவ்வளோ மோசம்னு தெரியாது. பின்வாங்கி கடனை கொடூரமாக இருக்கிறான், காட்டு மிராண்டித்தனமாக வாழ்க்கை இருக்குது, ஆனால் மற்றவர்கள் மேலே எவ்வளோ குற்றத்தை செலுத்துற மாதிரி இருக்குது பாருங்களேன். நான் அப்படி இருக்கிறேன்னா நம்ம சோதிச்சு பார்க்கணும். தாவீது ஃபுல்லாக எக்ஸ்போஸ் ஆகிட்டார் பாருங்களேன். அந்த பணக்காரன் மேலே போறாரு. அந்த பணக்காரன் யார், எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ பெரிய பிரபுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அவனை சாகவே சாகணும். நான் நினைக்கிறேன் அவர் சிங்காசனத்தில் உட்காந்துருப்பார். அவர் அரண்மனை சபையில் நடக்குது இது, சிங்காசனத்தில் உட்காந்துக்கிட்டு இருப்பார். நாத்தனையே பார்த்துக்கிட்டு இருப்பார். அந்த மனுஷன் பேரை ஒண்டி சொல்லு நாத்தன், இப்போவே பார்க்குற அவனு. கோர்ட்டெல்லாம் அங்கே இருக்குது, எல்லாம் கோர்ட்டு சபை சோல்ஜர்ஸ் எல்லாம். ஒருவேளை ராஜாவுக்கு கோபம் வந்ததை பார்த்து பட்டயத்தை எடுத்து நின்றுகிட்டு இருப்பாங்க பக்கத்தில். ராஜா சொன்னவனை போய் வெட்டுறான் பார், யார் அவன், எல்லாம் நின்றுகிட்டு இருக்கிறாங்க. அந்த காட்சியை பார்க்கும்போது தாவீதுடைய ஆர்டர் காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நாத்தன் யோசா ரொம்ப மெலிசா இருப்பாரான் சில பேர் அப்படி எழுதியிருக்காங்க. அவர் எலும்பு கையை வச்சுக்கிட்டு அந்த அரண்மனை அரசனை பார்த்து அந்த என்ன போட்டிருக்கு, அப்பொழுது நாத்தன் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன், நீதான் அந்த மனுஷன். எப்படி இருக்கும் அந்த கோர்ட்டுடைய சீன் யோசிச்சு பாருங்களேன். அரண்மனையே அதிர்ந்து நிக்குது, நீதான் அந்த மனுஷன். இவ்வளோ நேரம் அமைதலாக வயரிங் பண்ணி ஃபவுண்டேஷன்ல எல்லாம் பாம்பை வச்சுட்டு இப்போ அமுத்துனா இருப்பாருங்க. ஒரு பட்டன் டெட்டனேட்டர் அமுத்து, ஒரே பட்டன் அமுத்து, ஒரே அமுத்து. தாவீதுடைய கடின மனசாட்சியின் கோட்டை சர சர சரன் இப்போ உழுவ போகுது பாருங்களேன். நீதான் ஒரே அந்த எபிரேயர்ல ஒரே வார்த்தை, நீதான் நீதான். இப்போ தாவீதுக்கு கிளியர் ஆயிடுச்சு, ஒரு பேச்சும் இல்லை பாருங்களேன். தாவீது, ஐயோ அந்த பணக்கார கசாப்பு கடைக்காரன் நான் தானா போய் அந்த சின்ன ஆட்டு உரியாவுடைய ஆட்டை போய் வெட்டினேன். எத்தனையோ அந்த ஆடு மாடுகள், எத்தனையோ பெண்கள் மனைவிகள் எனக்கு இருந்தாலும் அந்த சின்ன பெட்சிவாப என்னுடைய இச்சை வழிபோக்கனுடைய இச்சையுடைய இறை ஆக்கி கொண்டவன் நான் தானா அப்படின்னு அவன் மனசை உறுத்துது. தூங்கிட்டு இருந்த தாவீதுடைய மனசாட்சி எழுந்து உணர்வடைய ஆரம்பிக்கும், உணர்வடைய ஆரம்பிக்குது. நீதான் அந்த மனுஷன். ஒரு நேரடியான கண்டனம், நேரடியான கண்டனம். இதில் ஒன்றொன்றும் படிக்கும்போது ஒரு பயன்பாடு படிக்கணும், இல்லை வேற கதை கேட்டு தான் நீங்கள் போயிடுவீங்க பாருங்களேன். நேரடியான கண்டனம் எதிர்க்கிறது வந்து எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, எவ்வளோ கஷ்டம். எனக்கு ஒரு பாஸ்டரா, உங்கள் பாஸ்டரா என்னுடைய பலவீனம் அதுங்க, உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். எனக்கு ரொம்ப கஷ்டம் நேரடியாக எதிர்க்கிறது. அந்த வேலை உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா சொல்லுங்க, அந்த வேலையை ஒண்டி உங்களுக்கு கொடுத்துட்றேன். யாராவது தப்பு செஞ்சாங்கன்னா நீ தான் அந்த மனுஷன்னு சொல்லுகிற நேரடியான கண்டம் ரொம்ப கஷ்டமான வேலை. ஆனால் தீர்க்கதரிசிகள் அதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறாங்க, பாஸ்டர்களாக அந்த வேலைக்கு தான் அழைக்கப்பட்டிருக்காங்க. அது ரொம்ப கஷ்டம். 2 தீமோத்தேயு 4 சொல்லப்படுது, எல்லா அதிகாரத்தோடு கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு உபதேசம் செய். கண்டனம் பண்ணு கடிந்து கொள்ளு உபதேசம் செய். ஒரு டீமில் ஆடிக்கிட்டு இருக்காங்கன்னா எவனாவது ஒரு சரியாக ஆடில் ஃபோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அவன் ஷர்ட்டை பிடிச்சி இழுத்து நீ தப்பாக ஆடுறன்னு மூஞ்ச பார்த்து சொல்லணும். ஒழுங்காக ஆடு இல்லைன்னா டீம்லேருந்து எடுத்துருவேன். ஈஸி அந்த வேலை, ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம் அந்த அதுதான் வேலை, ரொம்ப கஷ்டமான வேலை. பெற்றோர்களாக வீட்டில் தான் நமக்கு வேலை, ஃபாதர்ஸா மதர்ஸா நம்ம பிள்ளைகளுக்கு சொல்கிற வேலை. ஒரு பாஸ்டரா ரொம்ப கஷ்டங்க அது, மக்களை பார்த்து அவங்களுடைய பாவத்தை சொல்றது. இயற்கையாகவே நம்ம சும்மா இருந்துடலாமா, நம்ம நல்லவங்களா இருந்துட்டு போயிடலாமா, எதுக்குன்னு நமக்கு இருக்கலான்னு வருது. அந்த இதில் புல்பெட்டில் நின்று தனிப்பட்ட விதங்களில் நீ தான் அந்த மனுஷன், உங்களை பற்றி தான் பேசுகிறேன்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம்தான். சில நேரங்களில் மக்கள் கோபம் அடைஞ்சிடுறாங்க, சில நேரங்களில் பாரு நம்மளை தான் இவர் மனசில் வச்சுக்கிட்டு பேசுகிறாருன்னு நம்மளை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. இவர் கோபம் தான், இவர் என்னென்னா பேசுவார் அப்படின்னு சில நேரங்களில் சபையை கூட விட்டு போயிடுறாங்க. சபையை கூட விட்டு போயிடுறாங்க, என்ன சர்ச் இவர், என்ன பாஸ்ட் இவர் நேரடியாக இப்படி சொல்கிறாருன்னு. ஆனால் ஆனஸ்டாக நான் சொல்கிறேன், இது எனக்கு ரொம்ப கஷ்டம், ஆனால் நீங்கள் எனக்கு உதவி செய்யலாம். எப்படி உதவி செய்யலாம்? ஏதாவது ஒரு பாஸ்டரோ ஆண்டவருடைய ஆளோ நமக்கு சொன்னார்னா நம்ம நல்லதுக்கு சொல்லுவாங்கன்ற ஒரு எண்ணத்தோடு, ஒரு ஓப்பன் இருதயத்தோடு, திறந்த இருதயத்தோடு இருக்கலாம். அது எவ்வளோ உதவியாக இருக்கும் தெரியுமா? சில பேர் இருப்பாங்க, ஐயோ சொல்லாதீங்க, ஐயோ அதை பற்றியெல்லாம் சொல்லாதீங்க, அது எங்கள் விஷயம், நாங்கள் பார்த்துக்குறோம், அதை பற்றியெல்லாம் ஒன்றும் பேசாதீங்க, அதெல்லாம் நாங்கள் சமாளிச்சுக்கிறோம். கேட்கவே மாட்டாங்க, அதெல்லாம் எதெல்லாம் சொல்லிக்காதீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், எங்களுக்கு தெரியும். கேட்கவே மாட்டாங்க. என்ன எப்படி போய் சொல்கிறது, என்னத்தை சொல்கிறது? நம்ம சொல்ல வாய் திறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க காதை மூடி இருப்பாங்க, நம்ம வாயும் அடைச்சிருப்பாங்க, என்ன நம்ம வாயும் அடைச்சிருவாங்க ஒரே வார்த்தையில். என்ன சொல்கிறது? என் வேலையை நீங்கள் எல்லாம் ஈஸி செய்யலாம். எப்படி பாஸ்டர், நீங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், ப்ளீஸ் சொல்லுங்கள். ஒரு சத்தியநேசன் நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒன்று சொல்லிடுவார், சொல்லிட்டு தப்பா பாஸ்டர், தப்பா பாஸ்டர், தப்பா பாஸ்டர்னு வார். அது நல்லா இருக்கும் பார்க்குற. அப்படி கேட்டுக்கிட்டிங்கன்னா இது செஞ்சது தப்புங்களா கரெக்டுங்களா, கரெக்டாக தப்பா, அப்படி கே நாங்கள் சேர்ந்து செய்வோம், நீங்கள் ஒன்றும் பேசாதீங்க. எங்கள் நீதிமொழிகள் 27:6 சொல்லுது, சிநேகிதனுடைய அடிகள் அடிகளும் உண்மை உள்ளவைகள், சத்ருவுடைய முத்தங்கள் வஞ்சனை உள்ளது. பாருங்களேன், சிநேகிதனுடைய அடியும் உண்மை உள்ளவைகள். நம்மலாம் இதை பார்த்து புரிஞ்சுக்கணுமே. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, சிநேகிதனாக நம்மளை நண்பனாக இருந்து நம்மளை அடித்தாலும் அது நம்ம நல்லதுக்கு செய்கிறாங்கன்றத பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. நம்மளை கரெக்ட் பண்ணால் தான் நம்ம உருப்படுவோம், நம்ம கரெக்ட் பண்ணால் தான் தவறுங்களை திருத்திக்க முடியும், மேலே வர முடியும். நாம் போகிற போக்கிலேயே போனோன்னா நம்ம அழிஞ்சிருவோங்க. நாத்தன் ஒருவேளை யோசிச்சு பாருங்க, ஒருவேளை நாத்தன் நாத்தன் மாதிரி ஒரு ஃப்ரெண்டு தாவீதுக்கு இல்லைன்னா தாவீது வாழ்க்கை என்னங்க ஆயிருக்கும்? நாத்தன் காண்டி அந்த நேரத்தில் போய் நீ தான் அந்த மனுஷன் சொல்லி அவர் வாழ்க்கையை திருப்பலைன்னா நரகத்துக்கு சீக்கிரமே போய் சேர்ந்துருப்பாரு, அழிஞ்சிருப்பாரு. யோசிச்சு பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் இந்த மாதிரி நண்பர்கள் வேணும், உங்களுக்கும் எனக்கும் இந்த மாதிரி பாஸ்டர்ஸ் வேணும். நம்மளை திருத்துறவங்க தப்பான வழியில் நம்ம ஒழுங்கு இல்லைன்னு கல்ல தானே பார்த்தோம். நம்ம ஒழுங்கா போகாது போது நம்மளை அடிக்கடி திருத்திக்கணும், நம்ம கேட்டுக்கணும், நம்ம சரியா செய்யறோமா, இது சரியா முடியும், நானும் பார்த்துக்குவோம். ஆனால் நானும் எனக்கும் ஒரு பலவீனம் இல்லைங்களா, நைஸாக இருந்துட்டு போகிறது, யாரு வம்பு நமக்கு எதுக்கு, நல்ல பாஸ்டர் நம்ம பாஸ்டர் அப்படின்னு நைஸாக எல்லாருக்கிட்டையும் நைஸாக இருந்துட்டு போகிறது. பிள்ளை பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் தப்பாக போகும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நைஸ் யார், நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, என்ன அது சத்ருவுடைய முத்தம் மாதிரி உங்களை அழிச்சிருவாங்க. பெற்றோருங்க உங்களை திருத்துறாங்க, கரெக்ட் பண்ணுறாங்க, இது தப்பு அது தப்புன்னு சொல்கிறாங்கன்னா உங்கள் நல்லதுக்கு சொல்கிறாங்க, நீங்கள் கேட்டுக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்களேன், அவங்க தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சில பெற்றோருங்க இருக்காங்க, நம்ம பிள்ளைகள் என்ன செஞ்சாலும் ஒன்றும் சொல்லக்கூடாது, ஏன்னா அவங்க சுயநலமான பெற்றோருங்க. ஏன்னா அந்த பிள்ளைகள் வந்து அவங்க மேலே கோபம் வந்துடக்கூடாது என்பதற்காக பிள்ளைகள்கிட்ட ஒழுங்காக அந்த அமெரிக்கா சில ஃபாரின் கண்ட்ரீஸில் அப்படி தான், பிள்ளைகளுக்கு ஒன்றுமே சொல்கிறதில்ல. ஏன் நம்மளை தப்பை நம்மளை வெறுத்துடக்கூடாது பிள்ளைங்க, அதெல்லாம் சுயநலம் இல்லை. அந்த புள்ள தப்பு போச்சுன்னா அதுக்கு திருத்தணும், நல்லது சொல்லணும், நம்மளை நேசிக்கிற மாதிரி நம்ம நடந்துக்கலாம். எங்கள் அப்பா மாதிரி உலகத்தில் எந்த அப்பாவும் இல்லை, ஒன்றுமே சொல்ல மாட்டார், என்னை அழிச்சார் அந்த அப்பா, அப்படித்தான் நம்ம ஆயிடுவோம். நம்ம கரெக்ட் பண்ணணும், திருத்தணும். பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் அதை கரெக்ஷனாக எடுத்துக்கணும். நம்ம நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க அப்படின்னு. சிநேகிதனுடைய மனைவிகள் எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கு, பாஸ்டர்ஸ் வந்து ஒவ்வொரு ஆத்துமாக்கும் கணக்கு கொடுக்கணுமே. அப்படிப்பட்ட நண்பர்களை நம்ம நேசிக்கிறோமா, அப்படிப்பட்ட பாஸ்டர்ஸை நம்ம நம்மளுக்கு திருத்துறவங்களை நம்ம நேசிக்க கற்றுக்கணுங்க. திருத்துறவங்களை நம்ம நேசிக்க கற்றுக்கணும். எப்போ பாரு நம்மளை வேணும் செல்லம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களே இல்லை பாருங்களேன். அந்த நேசிக்க கற்றுக்கணும். நம்மளை ஹர்ட் பண்ணாலும் நம்ம நல்லதுக்கு சொல்கிறாங்களே. யோசிச்சு பாருங்க, தாவீதுக்கு நாத்தன் எவ்வளோ நண்பனாக இருப்பார், எவ்வளோ நேசிச்சிருப்பாருன்னா உங்களுக்கு தெரியுமா? தாவீதுக்கு பிறந்த ஒரு பிள்ளைக்கு நாத்தனுடைய பேரை வைத்தாருன்னு அப்போனா எவ்வளோ மதிப்பு வச்சிருப்பார். என் பிள்ளைக்கு அந்த தீர்க்கதரிசியுடைய பேர், அந்த தீர்க்கதரிசியினுடைய பேரை வைத்த புள்ள தான் மரியாவுடைய வம்சம். அந்த வம்ச வரலாறுல வந்தது தான் மரியா, அந்த ரத்தம் உள்ளது தான் மரியா. மேசியாவுடைய லைன்ல லூக்கா 3:39 சொல்லுது, தாவீதுடைய ஒரு மகன் நாத்தன், அவன் அந்த வம்ச வரலாறுல. ஜான் நியூட்டன் சொல்றாரு, நம்ம செய்யற பிரசங்கம் வந்து அதில் ஒரு பயன்பாடு, நீ தான் அந்த மனுஷன் காட்டுகிற பயன்பாடு இல்லைன்னா அந்த பிரசங்க பிரயோஜனமே இல்லை. ஒரு லெட்டரை எழுதி ஒரு பாக்ஸில் போட்டு அட்ரஸே போடாமல் போட்டுருது, என்ன ஆகும்? 100 பேர் படிப்பாங்க அந்த லெட்ரு. ரொம்ப அருமையாக எழுதியிருக்காருங்க, என்ன ஹேண்ட் ரைட்டிங், என்ன அழகா, என்ன திறமையாக எழுதியிருக்காரு. எல்லாரும் படிச்சுட்டு இது எனக்கு இல்லைன்னு போட்டு போயிடுவாங்க. அதே தான் பிரசங்கம். எவ்வளோதான் அருமையாக பிரசங்கம் இருந்தாலும் அது நீ தான் அந்த மனுஷன் நம் பயன்பாடு கொண்டு வந்து நம்மளுக்கு குத்தி காட்டலைன்னா அந்த பிரசங்கத்திற்கு பிரயோஜனமே இல்லை. அதை பார்த்து நம்ம படிக்கணும். தேவனுடைய வார்த்தை கருக்குள்ள இரு பட்டையோன் வேதம் சொல்லுது இல்லையா? சில பிரசங்கத்தில் எந்த கருக்கும் அருமையாக பேசினாரு, ஆனால் ஒரு பயன்பாடும் இல்லை. நீ தான் அந்த மனுஷன் நம்மளுக்கு குத்தி காட்டாது இருந்தால் சில பேர் எனக்கு சொல்லியிருக்காங்க, பாஸ்டர் நீங்கள் நல்லா ப்ரீச்சிங் பண்ணி வசனத்தை விளக்கும் போது நல்லா சொல்லிட்டு வர்றீங்க, ஆனால் பயன்பாடுன்னு வரும்போது தான் ரொம்ப எனக்கு பிடிக்கிறது இல்லை கேட்கறதுக்கு. அங்கே தான் ஸ்டாப் பண்ணிடுவேன் நான் உங்கள் மெசேஜ். நம்புவீங்களா? அப்படி சொல்கிறாங்க, பயன்பாடுன்னு வரும்போது தான் அங்கே தான் ஸ்டாப். நல்லா பிரசங்கம் பண்ணுறீங்க, பயன்பாடுன்னு வரும்போது நாட் நைஸ், ரொம்ப தேவையில்லாதெல்லாம் சொல்லிடுறீங்க. அதெல்லாம் பர்சனல் விஷயம், அதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது அப்படிலாம் சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அது ராங்க, அது ரொம்ப தப்பு. ஓகே, நாத்தன் வந்து இப்போ பயங்கரமான வேசித்தனத்தில் ஒரு டியூமர் இருக்கிற மாதிரி, ஒரு கட்டி இருக்கிற மாதிரி, மரண கட்டி இருக்கிற மாதிரி இருக்கு, அதை வெட்டி எடுக்கணும். பாருங்களேன், அதை சொன்னது நீ தான் அந்த மனுஷன் சொன்னது மாத்திரம் இல்லை, தழல்களாக அவர் தலை மேலே கொட்டுறார். நீ செஞ்ச தப்புக்கு என்ன ஆக போகுது பாருங்களேன், என்ன தழல்கள் கொட்டுற மாதிரி பாருங்களேன். 7வது வசனத்தில் என்ன சொல்றாரு? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன். உனக்கு என்ன நான் பண்ணல, நான் உன்னை இஸ்ரவேலின் ஆடை மேய்ச்சிக்கிட்டு இருந்த பொடி பையனி, உன்னை தூக்கி இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக நான் பண்ணினேன். 2வது, உன்னை சவுலின் கையில் தப்புவித்தனே. எப்பவோ செத்து நாய் மாதிரி நீ செத்துருக்கணும், உன்னை சவுலின் கையில் நான் தப்பு வைத்து அவனுடைய ராஜ்யத்தை, அவனுடைய வீடை, அவனுடைய மனைவிகள் எல்லாவற்றையும் உன் கையில் கொடுத்தேனே. இஸ்ரவேலை கொடுத்த, யூதாவை கொடுத்த எல்லாத்துக்கும் உன்னை ராஜாவாக நான் உயர்த்தினேனே. 4வதாக, இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். இது பத்தலையா அவனுக்கு? இது இன்னும் பத்தாதா அவனுடைய இதுக்கு? இன்னமும் நான் கொடுத்துருப்பேனே. நான் உனக்கு எவ்வளோ இரக்கமாக இருந்தேன், என்ன குறை வச்ச, என்ன குறை வச்ச, எல்லாத்தையும் கொடுத்தனே. இதெல்லாம் கொடுத்ததுக்கு நீ திருப்பி காட்டுற நன்றியா இது? இதுவா என்னை முகத்தில் உதைக்கிற மாதிரி செஞ்சிட்டியே? நம்ம ஒரு பாவத்தை செஞ்சோன்னா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செஞ்ச எத்தனையோ நன்மைகளுக்கு விரோதமாக ஒரு முகத்திலேயே துப்புற மாதிரி ஒரு காரியத்தை பார்க்குறேன். நீ எங்கே இருந்த, என்ன நிலைமையில் இருந்த, உன்னை எங்கெல்லாம் தூக்கிட்டு வந்து இவ்வளோ உயரத்தில் வச்சா, இதுவா நீ எனக்கு திரும்பி காட்டுற நன்றி? நீ உரியாவுக்கு விரோதமாக, பெட்சிபாக்கு விரோதமாக செய்ததில்லை, எனக்கு விரோதமாக செய்த பாவம். 9வது வசனத்தில் பாருங்களேன், ஏன் இந்த பாவத்தை செஞ்ச? கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது ஏன்? இப்படிப்பட்ட காரியத்தை கவனிச்சு பாருங்க, எதுக்காக செஞ்ச நீ? கர்த்தர் இந்த பாவத்தை ஏன் செஞ்சது? காரணம் என்ன சொல்றாரு? அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? அவருடைய வார்த்தை அவ்வளோ அசட்டையாக போச்சு அவனுக்கு. அவர் வார்த்தையை அசட்டை பண்ணதுனால உன் இஷ்டத்துக்கு பண்ணியிருக்கிறப்பா. அவர் வார்த்தையை அசட்டை பண்ணினது என்ன? அவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணினதுனால தான் இந்த மாதிரி காரியங்களை நீ செய்திருக்கிற. அவர் சொல்லுவார், நான் செய்யறது செஞ்சுக்குவேன். நீங்கள் அப்படி இருக்கிறீங்களா? அவர் வார்த்தையை அசட்டை பண்ணுறவங்களா இருக்கிறீங்களா? ஆண்டவர் பாருங்க, அவர் வார்த்தையை அசட்டை பண்ணினது தான் பெரிய பாவத்தை பார்க்கிறார். என் வார்த்தையை அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியன் ஆகிய உரியாவை பட்டயத்தினால் கொண்டு அவனுடைய மனைவியை நீ எடுத்துக்கிட்டாயே, எடுத்துக்கிட்டாயே. இதனால் என்ன நடக்க போகுது பாருங்க. பயங்கர கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணினதனால் வருகிற விளைவுகளை கேள் கேள் என்ன நடக்க போகுது? உரிய பாருங்க, அஞ்சு பயங்கரமான விளைவுகள் வாழ்க்கையில் வரும்பா. தாவீதே என்ன 10வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இப்பொழுது நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் எந்தென்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாது. உன் வீட்டு மேல எப்பப்பாரு பட்டயம் இருக்கும். என்ன ஒரு சாபங்க! எப்பப்பாரு உயிருக்கு ஆபத்து உன் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு. உனக்கு பட்டயம் உன் வீட்டை விட்டு விலகாது. முதலாவது, ரெண்டாவது, எவ்வளோ ஸ்கேர் யோசிச்சு பாருங்களேன். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எலும்ப பண்ணி, உன் வீட்டிலிருந்தே உனக்கு பொல்லாப்பு எலும்ப பண்ணுவேன். அதை நானே செய்வேன். குடும்பத்திலேருந்தே உனக்கு பொல்லாப்பு அழிவு வரும். ரெண்டாவது, மூணாவது என்ன சொல்றாரு? உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். நீ ஒரு மனைவி, அவன் மனைவி நீ எடுத்துக்கிட்டியா, உன்னுடைய மனைவிகள்லாம் எடுத்துக்கிட்டு நான் இன்னொருத்தனுக்கு கொடுப்பேன். என்ன பயங்கரம்! அவன் அந்த சூரியனுடைய வெளிச்சத்தில் உன் ஸ்திரீகளை சேனிப்பான். நீ ஏன் நீ ஒளிப்பிடத்தில் அதை செய்தாய், நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேல் யாவருக்கும் முன்பதாகவும் சூரியனுக்கு முன்பதாகவும் செய்விப்பேன் என்று சொன்னார். என்ன பயங்கரங்க! என்ன ஒரு விளைவுகள்! உன் வீட்டில் பட்டயம் போவாது. உன்னுடைய குடும்பத்திலேருந்தே உனக்கு பொல்லாப்ப நான் எழுப்புவேன். நீ ரகசியமா இன்னொருத்தனுடைய மனைவியை எடுத்து நீ இப்படி செஞ்சியா, மறைத்து செய்தியா, நான் ஊரே தெரிகிற மாதிரி உனக்கு செஞ்சு வைப்பேன். என்ன ஒரு கொடுமைகள்! இதெல்லாம் உனக்கு நடக்கும்பா தாவீதே. கொடுமையான விளைவுகள். நீ என் வார்த்தையை நீ அசட்டை பண்ணினபடினால், அதே வார்த்தை யோஸ், இது ஈசாவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. ஈசா வந்து அதனுடைய புத்திர சுவீகாரத்தை அசட்டை பண்ணினானா, ஒரு சின்ன சூப்புக்காக. அந்த புத்திர இஸ்ரவேலே அவன் தான் இருந்திருக்கும், ஆனால் அந்த சூப்பினுடைய இன்பத்துக்காக ஆண்டவருடைய அசட்டை பண்ணிட்டான். அதே மாதிரி கொஞ்சம் நிமிஷம் சந்தோஷத்துக்காக ஆண்டவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணி இப்படி ஆயிட்டான். என் வார்த்தையை அசட்டை பண்ணினுடைய விளைவுகளை நீ சந்திப்ப, இப்படித்தான் உனக்கு நடக்கும், அப்படித்தான் உனக்கு நடக்கும். பாருங்களேன், இது 10வது நான் இன்னும் கொடுத்துருப்பேனே. வஞ்சிக்கப்படாதிருங்கள். கலாத்தியர் 6 சொல்லுது, தேவன் பரியாச பண்ண ஒட்டா நம்ம செய்கிற பாவங்களுக்கு விளைவுகள் நம்ம சந்திக்காமல் இருக்க மாட்டோம். யோசிச்சு பாருங்களேன், இங்கே இருக்கிற மக்கள் நீங்கள் யோசிக்கிறீங்களா? பாவத்தை செஞ்சிடலாம், மாண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுடலாம், பாவத்தை செஞ்சிடலாம், மன்னிப்பு கேட்டுடலாம். ஆமாம், உண்மையாக மனம் திரும்பினா மன்னிக்கிறார். ஆனால் அந்த பாவத்தின் விதைகளை விதைச்சிருக்கிறோம், அதனோட விளைவுகளை இந்த வாழ்க்கையில் அறுக்காமல் விட மாட்டோம். அது உங்களுக்கு தெரியுமா? நம்ம செஞ்ச பாவத்தினுடைய விளைவுகளை நம்ம இந்த உலகத்தில் அறுப்போம். அது ஆண்டவர் மன்னிச்சிருந்தாலும், நான் இங்கே நாத்தன் மாதிரி உங்களுக்கு நின்று சொல்லிக்கிட்டு இருக்கேன், உங்கள் பாவத்துக்காக நீங்கள் மனம் திருந்தி ஆண்டவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுறதை நிறுத்தி ஆண்டவருக்கு பயந்து நடக்கலைன்னா பயங்கரமான விளைவுகள் உங்களுக்கு வரும். உங்கள் குடும்பத்திலேருந்தே வரும் உங்களுக்கு விளைவுகள். பாருங்கள், மறுத்து போன மனசாட்சி, உருக்கக்கூடிய ஒரு ஓமை, நேரடியான கண்டனம், அடுத்ததாக உண்மையான ஒரு அறிக்கை, உண்மையான பாவ அறிக்கை. பாருங்களேன், இந்த தாவீது என்ன செய்கிறார்? இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அரசன் நிற்கிறாரு. என்ன சொல்கிறார் 13வது வசனத்தில்? அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இது டேஜாவும் இல்லை. சவுல் மாதிரி சாமியில் கேட்டார், ஏன் கர்த்தருடைய வார்த்தையை மீறி செய்தனா? ஜனங்கள்லாம் கேட்டாங்க, பாடுங்க வேணும்னு, பலி கொடுக்கறதுக்கு கேட்டேன். சாக்கு போக்கெல்லாம் இங்கே இல்லை பாருங்க. நான் ஒரு ராஜா, நான் ஒரு ராஜா செஞ்சது நாத்தன் என்னை பற்றி உனக்கு தெரியாதா, ப்ளீஸ் டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். நம்ம உறவு எத்தனை வருஷம், நீ என்ன என்னை பற்றிலாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற, நீ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் யாரோ என் மேலே தப்பாக சொல்லியிருக்கிறாங்க அப்படி. நோ எக்ஸ்கியூஸ். எத்தனை சாக்கு சொல்கிறோம் நம்ம ஒரு தப்பு நம்ம மேலே யாராவது சொன்னால், எத்தனை வருஷம் என்ன பார்த்துருக்கீங்க, ஒழுங்காக சபைக்கெல்லாம் வந்திருக்கீங்களா பாஸ்டர், இப்படியெல்லாம் என்ன மாதிரி நினச்சிக்கலாங்களா, அது நோ எக்ஸ்கியூஸ். நான் எவ்வளோ பெரிய பக்திமா நரசனாக இருந்தால் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். எத்தனை பேர் நம்ம அறிக்கையிடுறோம், உண்மையான அறிக்கை, நேர்மையான அறிக்கை, கபடமற்ற அறிக்கை. யோசிச்சு பாருங்களேன், எந்த எக்ஸ்கியூஸும் இல்லாங்க, எந்த ஒரு காரணமும் இல்லாங்க. எத்தனையோ ராஜாக்கள் செய்கிறாங்க, நான் செய்யாது செஞ்சுட்டேன், ஊரில் எல்லாத்தையும் செஞ்சுட்டேன், நோ நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், ரெட் ஹேண்டடாக மாட்டிக்கிட்டேன். லேவியராகவும் 20:10 சொல்லுது, இப்படிப்பட்ட பாவம் செஞ்சுருந்தா உடனடியாக அவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்கள அவங்க பதவி நீக்கி அவங்கள கல்லெறிஞ்சு ஊரில் கொல்லணும். அதான் லா. தாவீதுக்கு தெரியும், அந்த அரண்மனையில் அவர் அந்த அறிக்கையை சொல்கிறார், அவருக்கு தெரியும் அந்த அறிக்கையினுடைய விளைவு என்னன்னு. அவன் ராஜாவாக இருந்தாலும் அந்த ஊர் மக்கள் அவனை ஊர்லேருந்து இறக்கி அவனை கல்லெறிஞ்சு கொல்லுவாங்க. சபையில் இந்த அறிக்கையை சொல்கிறார், சொல்லுவோமா நம்ம, சொல்கிறார் பாருங்களேன். அதனால தான் அது கபடமற்ற உண்மையான அறிக்கை, நான் பாவம் செய்தேன், என்னை அப்படித்தான் நடத்தும். சுயநல காரணங்களுக்காக அவர் மறைச்சிருக்கலாம், ஒன்றும் காரணம் இல்லை. பாருங்களேன், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், ரெண்டு வார்த்தை தான். நடுங்கி ஒரு ரொம்ப ஆடி போயிட்டுருப்பார் மனுஷன், கதற போகிறார். இன்னுமே 51வது சங்கீதத்தில் ஒரு க்ளூ உங்களுக்கு கொடுக்குறேன், அடுத்ததாக 22வது சங்கீதம் முடிச்சுட்டு நம்ம 51வது சங்கீதத்தை படிக்க போகிறோம். என்ன கதறுவார், என்ன ஒரு பாவ அறிக்கை. அது இல்லைன்னா நமக்கு என்ன மன்னிப்புனா என்னன்னு தெரியாதுங்க, பாவம்னா கூட என்னன்னு தெரியாது. அற்புதமான பாவ அறிக்கை செய்வார், ஆனால் இங்கே ரொம்ப பேச்சே இல்லை, ஆடி போய் நின்றுக்கிட்டு இருக்கிறார். இருதயமே உடஞ்சி போச்சு, தன்னுடைய கடினப்பட்ட மனசாட்சி உருகுது, அந்த இடத்துல உருகி நிற்கிறார். இந்த நேரத்தில் தாவீது ரொம்ப கொடுமையாக ட்ரீட் பண்ணப்படணும், நொறுக்கப்படணும் தாவீது, ஏன்னா அவருடைய இருதயம் நரகத்தில் தூக்கி போடப்படணும். கர்த்தர் மேல் ஆணையாக சொல்லுகிற அந்த மனுஷன் சாகணும்னு அவர் வாயிலேயே தீர்ப்பு வந்துருச்சு. இப்போ அவர் சாகணுமே, சாகணும், அவருடைய பேர் புகழெல்லாம் போய் சாகணும். ஆனால் அவருக்கு குட் நியூஸ் என்ன தெரியுமா அவருக்கு, 13 பாகத்தில் நாத்தான் என்ன சொல்கிறாரு, நாத்தான் தாவீதை நோக்கி நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவத்தை நீங்க செய்தார். இதுதான் குட் நியூஸ், தாவீதே நீங்க செய்தார்னா கடந்து போனார், கடந்து போகிற பாஸ் ஓவர்னு வருது இல்லையா, கடந்து போனார். அந்த எக்ஸோடஸ்ல வந்து அந்த ரத்தத்தை எடுத்து ஆட்டின் ரத்தத்தை வாசல்ல போகும்போது அது நியாயத்தை வரக்கூட தண்டனை கடந்து போன மாதிரி உனக்கு அழிவு வந்திருக்கணும், நீ செத்து இருக்கணும், நீ அழிஞ்சிருக்கணும் தாவீதே, ஆனா கர்த்தர் என்ன செஞ்சாரு, கடந்து. அதனாலதான் 51வது வசனத்துல ஈசோப்புனால என்னை சுத்தப்படுத்தும், ஈசோப்பு செடியை வச்சுதான் அந்த ரத்தத்தை போடுவாங்க. அந்த ரத்தத்தை போட்ட உடனே கர்த்தர் கடந்து போனார்னா அந்த பஸ்கா ஆடுனால, நம்ம காலையில படிச்சோம் இல்லையா, நம்முடைய மீறுதலினால் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமணத்தினால் அவர் நொறுக்கப்பட்டார். கர்த்தர் வந்து நீ செஞ்ச தப்பு அவருடைய பஸ்கா ஆடு அவருடைய மக மேல கொடுத்து அவரை வதிக்க செய்வார், அந்த தண்டனை உன் மேல வரப்போறதில்ல தாவீது. கர்த்தர் உன் பாவத்தை நீங்கள் ஆக்கினார், கடந்து போயிட்டார், ஏன்னா தன்னுடைய மகன் மேல அந்த பாவத்தினுடைய தண்டனையை போட போற. பாருங்களேன், சேம் டே நீ தொடர்ந்து பாவத்தை செஞ்சுட்டு இருந்து நீங்க அறிக்கை இடலன்னா கர்த்தர் உன் பாவத்தை, நம்ம மன்னிப்புன்ற அதிசயத்தெல்லாம் நம்ம மறந்துருக்கிறோங்க, அதெல்லாம் நம்ம உணரணும். ஓகே, கடைசியாக நொறுக்கிற விளைவுகள். ஆமா, கர்த்தர் உன் பாவத்தை நீங்க செய்தாதுதான், பாவ மன்னிப்பு அதிசயமான ஒரு காரியம் தான். ஆனால் நம்ம நினச்சிக்கணும், ஆண்டவர் நம்ம பாவத்தை மன்னிக்கிறாருன்னா அதனோட பாவத்தினுடைய விளைவுகள் நம்ம வாழ்க்கையில் ஒன்றும் இருக்காதுன்னு நம்ம நினச்சிக்க கூடாது. அப்படி நம்ம தப்பாக நினச்சிக்கிறோம், அது ரொம்ப தப்பான எண்ணம். நம்ம இந்த உலகத்தில் விதைத்தது அறுப்போம், அதை மாற்ற முடியாது. கடவுள் நம் பாவத்தை மன்னிக்கிறார், அந்த மன்னித்த பாவத்தின் விளைவுகள் இருக்கு. ஒரு மனுஷன் ரொம்ப கொலைகளை செஞ்சுருக்கான், செஞ்சுருக்கான், அவன் தூக்கில் தொங்கணும். அப்போ ஒரு ஜார்ஜ் புஷ் ஒரு வாட்டி அப்படித்தான், அவன் கிறிஸ்தவாயிட்டான், மனம் மாறிட்டான், அவனை விடுதலை செஞ்சிடலாமா, அந்த பிரசிடென்ட் சொன்னார், அவன் இயேசு மன்னிச்சிருக்காரு, அவன் செத்தவனும் பரலோகத்துக்கு போவான், ஆனால் இந்த உலகத்தில் செஞ்ச பாவத்தின் விளைவுகளை அவன் அனுபவிக்கணும். உலக நியாயமே அப்படி இருந்துச்சுன்னா கடவுளுடைய நியாயம் மாற முடியுமா? யோசிச்சு பாருங்களேன். அதே விதத்தில் தாவீது அனுபவிக்கணும், என்ன நடக்கணும், ஆனாலும் கர்த்தரும் பாவத்தை நீங்க தான் செய்தால், ஆனாலும் இந்த காரியத்தினால் கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமா இருந்தபடினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். அந்த ராத்திரி அவனுடைய புள்ள உடம்பு சரியில்லாம போய் அவன் கண் முன்னாடியே தன்னுடைய பாவத்தின் விளைவாக அவன் புள்ள அவன் கண் முன்னாடியே மடியில சாகும். அவனுடைய பாவத்துக்காக அவன் புள்ள பலியாகும். அது நடக்கும். ரிப்பென்டன்ஸ், மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு நம்முடைய பாவத்தின் விளைவுகளை நீக்குதுன்ற தப்பான எண்ணம் நம்ம வச்சுக்க கூடாது. நிறைய பேருக்கு அப்படி என்ன இருக்கிறதுனால தான் பாவம் சீரியஸா தெரிய மாட்டேன், சீரியஸா தெரிய மாட்டேன். அதனோட செயின் ரியாக்ஷன் தாவீதுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு ட்ரெயின் ஒன்று இடிச்சு இன்னொன்று இடிச்சு இன்னொன்று இடிச்சு மூணு இடிஞ்சு உழுவுற மாதிரி நம்முடைய பாவத்தின் விளைவுகள் அப்படி இடிக்கும். ஒன்று நிதஞ்ச பாவம் தான், அது எங்கெங்க போய் இடிக்குமோ என்னென்ன ஆகுமோ சொல்லவே முடியாதுங்க. என்ன நடக்கும், தன்னுடைய தான் அருமையான இலியாமுடைய மகளை எடுத்து இவன் கெடுத்தான். அவனுடைய அருமையான ஒரே மகள் தாமார் எவ்வளோ அருமையாக வளர்த்துருப்பான், மகன் மேலே எவ்வளோ பாசம் அப்பா வைக்கிறார். ஆனால் அவனுடைய முதல் மகன் ஆமோன் அதை கெடுத்து விடுவான், வாழ்க்கையை சீரழிப்பான். அதை கண்டு அப்சலோம் அந்த ஆமோன் முதல் பிள்ளைய கொல்லுவான். முதல் பிள்ளைய சாகிறதுனா எப்படி இருக்கும், அப்பா பாப்பா என் பாவத்தினால மக கெட்டு போச்சு, முதல் பிள்ளை சாக போகுது, அப்சலோம் எந்திரிச்சு அதுக்கப்புறம் ராஜ்யத்தையே கைப்பற்றி அந்த மக அவனுடைய ஆண்டவர் சொன்ன மாதிரி ஒரே தெரிகிற மாதிரி அவனுடைய மனைவிகள்லாம் நிர்வாணமாக்கி கெடுத்து கால்நடையாக தலை கண்ணெல்லாம் மூடிக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டு ஓடுவான், ராஜ்யமே இழந்த நிலையில ஓடுவான் தாவி. நிம்மதியா ஆனந்தமா சந்தோஷமா வாழ்க்கையை முடிஞ்சு வெற்றி வீரனா செத்துருக்கலாம். இந்த பாவத்தின் விளைவுகள் துக்கத்தோடு அழுதுகிட்டு இழுத்துக்கிட்டு சாவுற ஒரு வாழ்க்கை தாவிதுக்கு ஏற்பட்டுருச்சு. என்ன கொடுமை, என்ன கொடுமை. அநேக கிறிஸ்தவர்கள் நம்ம இதை மறுக்கிறோம், மறுக்கிறது இதை பார்க்கறதுக்கு மறுக்கிறதுனால தான் நிறைய நேரங்களில் இதை நம்ம பாவத்தின் விளைவுகளை நம்ம சந்திக்கும் போது அதை கோப் பண்ணுறதுக்கே முடியறதில்லை. என்ன ஆண்டவர் என்னை மன்னிச்சிருக்கிறாரே அப்படின்னு ஆவிக்குரிய சரீர வித பராமரிப்பின் எல்லா செயல்களிலிருந்தும் நமக்கு விடுதலை கிடைச்சிடணும். மன்னிச்சுட்டார் ஆண்டவர், எனக்கு ஏன் தப்புங்க நடக்குது, நீ செஞ்ச பாவங்கள் ஒன்று விடாதப்பா. ஒரு ட்ரெயின் இடித்தோமா நாலஞ்சு கூட்ஸ் எங்கெங்கே போய் இடிக்குமோ அது. ஒன்று குறிந்தியர் 11 சொல்லலையா, உங்களில் அநேகர் சும்மாவா சொல்லுது, வாரம் வாரம் படிச்சுட்டு போகிறோம். மாதம் மாதம் பலவீனரும் ஒவ்வொரு தடையும் கம்யூனியன் பாவத்தில் வந்து எடுத்துட்டு ஆண்டவருடைய வார்த்தையை அசட்ட பண்ணி வாழ்ந்துக்கிட்டு கம்யூனியன் எடுத்தா உங்கள் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவரும் அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நாம் மாம்சத்துக்கென்று விதைத்தால் அழிவை அறுப்போம். எவ்வளோ வேதம் சொல்லுது, தாவீது அறுக்கத்தான் போகிறார். கடவுளுடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஒரு நிறைவான வயதான காலத்தில் கல்லறைக்கு போகிறத விட்டுட்டு தன் வீட்டிலேயே வீடே இடிஞ்சு உழுவுற நிலைமை, சீர்கேடு தன் வீட்டிலேயே பார்ப்பார். இதை பார்த்துக்கு ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த கதையை பார்த்துட்டு எந்த தெரிந்து கொள்ள மகனும் நித்தியத்தில் தனக்கு பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, பாவம் மன்னிப்பு இறக்கத்தை பெற்றிருக்கிறான் என்பதை நினைத்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தை இந்த வாழ்க்கையில் அசட்டையாக எண்ணாதபடிக்கு ஜாக்கிரதை படட்டும். அவருடைய வார்த்தையை அசட்டையாக என்ன கூடாது, நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், ஆண்டவர் என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருக்கிறார். ஆமாம் உண்மைதான், ஆனால் அவருடைய வார்த்தையை அசட்டையாக என்னாத என்னாத நம்முடைய வாழ்க்கையை இந்த வாழ்க்கையில் ஒருவேளை பரலோகத்துக்கு போகலாம் செத்து, இந்த வாழ்க்கையிலேயே நரகத்தை நரகமாக மாற்றிக்கலாம். நீ தெரிந்து கொள்ளப்பட்டவனாக இருந்தால் உன் பாவத்தினால் ஓகே. இது என்ன பாஸ்டர் ரொம்ப சோகமாக எல்லாம் முடிக்கிறீங்க, எல்லாம் சோகமாக தான் இருக்குது, ஆனால் கடைசியில் ஒரு வசந்த மலர் மலர்றத நம்ம பார்க்குறோம். ஏன் வசந்த மலர், இதெல்லாம் சோகமாகவே தாவீதுடைய வாழ்க்கை எல்லாம் சோகமாகவே இருக்க போகிறதில்ல, ஆண்டவருடைய கிருபை ஆண்டவருடைய இறக்கம் நல்லதும் கொண்டு வரப்போகுது, நல்லதும் கொண்டு வரப்போகுது. பாருங்களா என்ன, வின்டருக்கு அப்புறம் வசந்த காலம் வருது இல்லையா, எல்லாம் இருளாக இருக்க போகிறதில்ல, காலங்கள் மாறும், ஆண்டவருடைய தயவுகள் கிடைக்கத்தான் செய்யும். நம்ம ஆனால் அந்த தயவு கிடைக்கிறதுனால நம்ம ஒழுங்கான ஆளுங்க இல்லை, அந்த தயவு கிடைக்கிறதுனால நம்ம நல்லது செஞ்சதுனால அந்த தயவுகள் இல்லை, ஆண்டவருடைய இறக்கம் அது. நம்ம பாவிகளாக இருந்தாலும் அவர் வார்த்தையை மீறினாலும் நமக்கு நல்லது கொடுக்குறாரு, நமக்கு நல்லது செய்கிறாரு. ஏன் இந்த வசனத்தில் பாருங்களேன், இவ்வளோ கொடுமை நடந்தாலும் இந்த சட்ட விரோதமான திருமணம் பெட்சிபாவோடு நடந்தாலும் 24வது வசனத்தில் பெட்சிபாக்கு ஆறுதல் படுத்தும்படிக்கு அவங்க ஒன்னா இருந்து அவங்களுக்கு பிறந்த குழந்தை யாரு? சாலமன். சாலமன் கர்த்தர் அவனை நேசித்தார். ஆச்சரியமா இல்ல? இப்படி ஒரு கல்யாணத்துல பிறந்த இன்னொரு குழந்தை பிறந்திருக்கு, கர்த்தர் அவரை நேசிச்சார். எந்த அளவுக்கு நேசிச்சார்னா, சாலமன் மேசியாவுடைய வம்ச வரலாறுலயே வரும்படிக்கு அவரை நேசிச்சார். இது ஏன் தாவீது செஞ்சது நல்லதுனாலயா? இதுதான் ஆண்டவருடைய கிருபை. நாம் உண்மையா மனம் திரும்பும் போது, உண்மையா நம்ம மனம் திரும்பி நொறுங்கி ஆண்டவர்கிட்ட திருந்தும் போது, தாவீது அப்படி திருந்தினார். எந்த பாவம் நம்ம செஞ்சோமோ, எந்த பயங்கரமான பாவத்தை செஞ்சோமோ, அந்த பாவத்தையே நம்மளுடைய அவருடைய நம்முடைய பரிசுத்தமாக்குதலுக்கும் அவருடைய மகிமைக்கும் அவர் பயன்படுத்திக்கிறார். பாருங்க, எல்லாம் பேட் நியூஸ் இல்லை, குட் நியூஸும் இதுல இருக்கு. அடி மேல அடிதான் உழுந்துச்சு தாவீதுக்கு, ஆனா ஆறுதலும் வந்துச்சு. அந்த திருமணம், சட்ட விரோதமான திருமணத்தையே ஆண்டவர் தன்னுடைய மகிமைக்கு தான். கிரேஸ் அபவுண்டிங். எங்க பாவம் வளருதோ அவர் கிருபை வளருது. பிதா அப்படித்தான் நடக்கு. நம்ம உண்மையா மனம் திரும்பணும்னா நம்முடைய பாவத்தின் விளைவுகளையும் அவருடைய நம்முடைய பரிசுத்தமாக்குதலுக்கும் அவருடைய நன்மைக்கும் அவருடைய மகிமைக்கும் ஆண்டவர் பயன்படுத்துறாரு. இது ஆண்டவருடைய வழிகள். அதனால பாவத்தின் பாவம் மன்னிக்கப்பட்டிருந்தாலும் அதனுடைய விளைவுகள் பயங்கரம், நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். நீங்க யாராவது பாவத்துல இருந்தா, பாவம் செஞ்சுக்கிட்டு இருந்தா, அதை பத்தி இன்னும் வெக்கப்படாம தாவீது மாதிரி கடினப்படுத்திக்கிட்டு இருந்தா, இந்த கதை உங்களை மனம் திரும்ப வைக்கட்டும், மனம் திரும்ப வைக்கட்டும். பாருங்க, மனம் திரும்பி வரும்போது நீங்க எந்த நிலைமையில போயிருந்தாலும் சரி, அந்த நிலைமையே ஆண்டவர் அவருடைய மகிமைக்காக மாற்றக்கூடியவர். கெட்ட குமாரன் போனான், பண்ணி தொட்டிக்கு தான் போனான். அவன் திரும்பி வரும்போது ஓடி போய் அவனை அணைச்சுக்கிட்டார் இல்லையா? அவனை வாங்கி, அவனை ஆட்டை வெட்டி, அவனுக்கு விருந்து வச்சார் இல்லையா? அதே மாதிரி தாங்க நம் தேவன். எவ்வளோ நிலைமையில போயிருந்தாலும் மனம் திரும்பி மாத்திரம் நம்ம வந்துட்டோம்னா, நம்ம வாழ்க்கையை பாவத்தை எல்லாத்தையும் அவர் மகிமைக்காகவும் நம்முடைய நன்மைக்காகவும் மாத்துறார். ஜெபம் பண்ணலாம்.